எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் அழைக்கிறேன். காட்டுராஜா வீரப்பனார் என்ற கதை. இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் இந்த வனக்காவலன், சந்தன கட்டை கடத்தல்காரன், யானையின் தந்தங்களை கடத்தி விற்றவன், வனத்தை காத்து நின்றவன் காட்டுராஜா என்று எதிரிகளால் ஒரு மாதிரியும் மக்களால் இன்னொரு மாதிரியும் அடையாளப்படக்கூடிய வீரப்பனார் வீரப்பன் அவர்களை பற்றித்தான் இன்றைக்கு ஒரு உரையாடல் நடத்தலாம் என்றிருக்கிறார். வீரப்பன்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் வந்திருந்தது, த ஹண்ட் ஃபார் வீரப்பன் என்று சொல்லி. அந்த சீரீஸை பார்த்து நான் 4 எபிசோட் ஹைலி ரெக்கமெண்டட் டு எவ்ரி ஒன். உங்களுக்கு நேரம் இருந்தா பாருங்க. வடிவா எடுத்திருக்கிறாங்களா அந்த சீரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 4 எபிசோடும் வீரப்பன் அந்த லைஃப் ஜேர்னிய எடுத்து காட்டியிருக்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி அது இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கப்ஸுக்கு ஃபேவரபிளா தான் அது இருக்குது இன் மோஸ்ட் பார்ட்ஸ். பட் தென் அகேன் இந்த ராமாயணம் இப்படி எழுதுவாங்க தெரியும் தானே, ராமனை கதாநாயகன் ஆக்குறதுக்கு எழுதப்பட்ட ராமாயணத்தை தமிழர்கள் படிக்கும் போது தமிழர்கள் ராவணனைத்தான் அதுல கதாநாயகனாக பார்ப்பார்கள் என்றால் அது தமிழர்களின் அறம் அப்படி. பட் தேர் இஸ் அந்த அந்த அறத்தின் பின்னால வந்து இருக்கிற அந்த உண்மை இருக்கு தானே, அது வந்து காலம் கடந்து நிற்கும், பேசப்படும் என்றதுக்கு வீரப்பனும் ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஸோ அந்த அந்த சீரீஸ் பார்த்ததுன்ற ஒரு அசஸ்மெண்ட் ஆகவும் அதுல பேசப்படாத சில விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போகும் நான் விரும்புறேன். அதுலயும் குறிப்பா இதுல ஒரு ஈழ விடுதலை போராட்டமும் இதுல பல பக்கங்கள்ல சம்பந்தப்பட்டு இருப்பதனால் அத இந்திய உளவுத்துறை இந்திய அதிகார வர்க்கம் எப்படி எங்கட விடுதலை போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டது இந்த விஷயத்துல என்றதையும் நாங்கள் கொஞ்சம் அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கிறபடினால இன்றைக்கு கொஞ்சம் வீரப்பனை பற்றி கதைப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். வீரப்பன் என்று சொன்ன உடனே உங்களோட மனதில் முதல்ல வரக்கூடியது அந்த மீசை தான். மெல்லிய உருவம், மீசை, கையில துவக்கோடு, அந்த பச்சை கலர் ஒருவித சீருடையோடு அவர் காட்சியளிக்கும் அந்த படம், ஒரு சப்பானி கட்டி கொண்டு இருக்கிற அந்த போஸ்டர், சுத்தி வர அவரை சுத்தி வர காடுதான், காடு அந்த காட்டு செட்டிங்ல தான் அவர் இருக்கிறார். சொபிஸ்டிகேட்டடான வெப்பனரி இல்லை, ஒரு வெரி பேசிக் வெப்பனரியோட ஒரு காடை மட்டுமே நம்பி இயங்கி வரக்கூடிய ஒரு நபராக அவர் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அவற்ற அந்த ஸ்டோரிய இப்ப நிறைய பேர் நிறைய விதமாக அந்த ஸ்டோரியை நரேட் பண்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. பட் தென் அகெயின் சில நரேஷன்ஸ் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட், குறிப்பா மக்கள் என்ற நரேஷன்ஸ். மக்கள் மத்தியில வீரப்பன் ஏன் இன்றும் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, அவர்கள ஒரு காவலனாக ஒரு எல்லையை காத்து நின்றவனாக ஏன் கருதப்படுகிறார் என்றதுக்கு பின்னால இருக்கிற அந்த காரணங்கள், இந்த டாக்குமெண்ட்ரி என்று சொல்லப்படுற இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த அந்த டாக்குமெண்ட்ரி டிஸ்கஸ் பண்ண தவற சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ வீரப்பன் என்ற உடனே உங்களோட மனதில் முதல்ல வர்றது அந்த மீசை, அந்த மெல்லிய உருவம், அந்த துவக்கு, சந்தனக்கட்டைகளை கடத்தினவர், ஒரு கடத்தல்காரர், இவங்களை வேற பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க என்ற அந்த பேசிக் செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. பட் அவர் வாழ்ந்த அந்த ஊர் அதை பற்றி நிறைய தகவல்கள் எங்களுக்கு வந்ததில்லை. அவர் வளர்ந்த அந்த காடு, அதை சுத்தி இருந்த அந்த காடு, இதை பற்றி எல்லாம் நாங்கள் செய்தி தெரியுது, எங்களுக்கு பெருசா தெரிஞ்சது கிடையாது. வீரப்பன் வந்து கர்நாடகா தமிழ்நாடு கிடப்பட்ட ஒரு எல்லை கிராமத்துல பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த அந்த கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் இல்லை, மற்றது கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாமே வந்து எட்டா கனியாகத்தான் அங்க இருந்திருக்கிறது. நிறைய நான் சொல்றது 90ஸ்ல கூட பெரிய அளவுக்கான அந்த கவர்மெண்ட் பார்வை அந்த ஊர்லயோ அந்த ஊர்ல மேம்பாட்டுலயோ அந்த பார்வை திரும்பாம இருந்தது. சுத்தி வர பழங்குடி மக்கள் நிரம்பி இருந்த ஒரு மண்ணாக அது மண் அந்த மண் இருந்தது. சுத்தி வர காடு வளம் மிக்க காடாக இருந்தது. இருந்த போதிலும் ஒரு வெரி ரிசோர்ஸ்ஃபுல் ஃபாரஸ்ட் ரிசர்வர்ஸ் சுத்தி தான் அந்த வில்லேஜ் இருக்கு. இருந்த போதிலும் அதன் அந்த செல்வங்களையோ இல்லை என்றால் அதன் பயனையோ இவர்களால் அனுபவிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது. இட் டிட் நாட் பிலாங் டு த பீப்புள், இட் பிலாங் டு த ஸ்டேட். அந்த ஆபீசர்ஸுக்கு தான், அவர்களோட கட்டுப்பாட்டுக்குல தான் அது இருந்தது. அந்த மக்கள் வந்து அந்த வறுமையில இருந்து மீள்வதற்குரிய எந்த வாய்ப்பும் அங்கு அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வீரப்பன் வளர்கிறார். அவர் சுத்தி வர பார்க்கிறார், அவற்ற ஊர் படுற கஷ்டங்களை பார்க்கிறார். அந்த மக்களுக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, கல்வி இல்லை, அதுக்குரிய வசதி அங்கு அமைத்து கொடுக்கப்படவில்லை, அரசாங்கமும் கண்டுக்கவில்லை. இப்படி ஒரு ஊர் இருக்கிறதுன்றதே அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியாக இருந்த ஒரு ஊர்ல பிறந்து வளரக்கூடியவர் தான் வீரப்பன். இப்ப தமிழர்களை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, நாங்கள் எப்பயுமே அந்த மண் சார்ந்து ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து வருகிறோம். சங்க காலம் தொட்டே நாங்க இதை பார்க்கிறோம். கடல், மலை, விவசாய நிலங்களோ எதை எடுத்து கொண்டாலுமே நாங்கள் அந்த மண் சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மண்ணுக்கும் வாழும் சூழலுக்கும் ஏற்ப அறமும் தர்மங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப வேட்டையாடுவது சிலருக்கு அறமாக இருக்கும், என்ன அவர்களோட வாழ்வியல் அது இருக்கும். நீ மிருகங்களை உண்ணமாட்ட, நீ சமண பௌத்தனாக இருக்கிற, நீ வெங்காயத்தை உண்ணமாட்ட, நீ காலிக்க உண்ணமாட்ட, இப்படி அப்படியான கண்டிஷன்ஸ் உனக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் ப்ராபப்ளி யுவர் லைஃப் ஸ்டைல். பட் அதுக்காக மீன் சாப்பிடுற என்ன, மாட்டிறச்சி சாப்பிடுற என்ன, சரியா, மரையிறச்சி சாப்பிடுற என்ன, நீ வந்து வில்லனாகவோ இல்லை என்றால் அது உண்ட தர்மத்துக்கு முரண்பட்டதாகவோ நீ பார்த்தா அது உண்ட பிரச்சனை. உண்ட சட்டம் உன்னோடு, அது எனக்குள்ள, என் மீது நீ திணிக்க முடியாது. உண்ட வாழ்வியல் களம் உனக்கு ஊடாக நீ வகுத்து கொண்ட சட்டங்களை நீ என் மீது, என் வாழ்வியல் என்பது வேறு. அப்படித்தான் இருந்தது. வீரப்பனை சுத்தி இருந்தது அந்த காடு, அந்த காடை நம்பி வாழக்கூடிய மக்கள் கூட்டம். அப்ப அவர்கள் அந்த காடு அவர்கள் ஒரு அங்கமாக, அந்த காட்டின் ஒரு அங்கமாக அந்த மக்கள் வாழ்ந்திருந்தார்கள். பழங்குடியினர் நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்வியல் முறைதான் அவர்களிடம் இருக்கும். அப்ப உன்னை விட என்ன விட அங்கு வாழும் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த மண்ணின் அருமை பெருமைகள் தெரிய அதிக வாய்ப்பு இருந்தது, அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அங்க என்ன மரம் வளர்ந்தது, அந்த மரத்துல இருக்கிற குருவி, அந்த குருவியின் சத்தம் எப்படி இருக்கும், அங்கே நதி நீர் நீர் எந்த பக்கம் நீர்நிலைகள் இருக்கு, எப்படி எப்படி அங்கு வாழ்றது, எப்படி அங்கு சீவிக்கிறது, எப்படி அங்கு சர்வைவ் பண்றது, இது எல்லாமே அவர்களுக்கு பிறப்பில் இருந்தே அவர்களுக்கு அது எல்லாம் மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த சூழல், அந்த இயற்கை அவர்களை, அவர்கள் இயற்கையோடுதான் அவர்கள் வளர்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும் அவர்களின் மண்ணை, அவர்களின் உடமையான அந்த மண்ணை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று. ஆனா இந்திய சர்க்காருக்கு அந்த பார்வை கிடையாது. அவங்கள ஒரு டொமினன்ட் குரூப் தானே, இந்த கவர்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டிஸ் அந்த பியூரோக்ரசி ஒரு டொமினன்ட் குரூப்பா தான் செயல்பட்டு இருந்தது. சோ அவங்களுக்கு ஒரு வீரப்பனோ ஒரு காட்டு யானைய அவர்கள் சுட்டு தள்ளுறது தந்தத்தை கடத்துறதுக்காக என்ற ஒரு குற்றச்சாட்டை வீரப்பன் மேல முதல்ல வைக்க வலிக்கிற இனம். இவர் என்ன செய்கிறார், ஊர்ல வேலை இல்லை, ஊர்ல ஒரு வசதியும் இல்லை என்ற உடனே இவர் காட்டுக்குள்ள சின்ன வயசுலயே இவர் யானைகளை வேட்டையாடி இருக்கிறார். எதுக்கு வேட்டையாடினார், விற்கிறதுக்கா, யானை தந்தங்களை விற்கிறதுக்கா என்றதெல்லாம் தெரியல. ஒருவேளை ஊருக்குள்ள வர்ற யானை யானையில சுட்டு இருக்கலாம், எதுவும் சம்திங் அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அது. இப்ப நீங்க எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டுட்டு சத்குரு என்ற ஒரு சாமியார் எத்தனை யானைகளை கொண்டிருக்கிறார் என்ற பட்டியலே நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா, அது அந்த யானைகள்ல யானை தந்தம் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. அப்ப இவர் என்ன செய்யறார், யானைகளை வேட்டையாடுகிறார், அதன் யானை தந்தங்களை விற்று கடத்தும் வேலையை செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. சரியா, எத்தனை யானைகளை கொண்டிருக்கிறார், 1000 யானைகளை கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பரை சொல்றாங்க. இவங்க எவிடன்ஸ் இருக்கா, டேட்டா இருக்கா என்றதுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு வட இந்தியரோ சம்மன் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வீரப்பன் வந்து யானை தந்தங்களை கடத்தி கொண்டிருந்த காலப்பகுதி என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதியில அங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜா இருந்த ஒருவர் கதைக்கும் போது அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். வீரப்பன் வந்து யானை தந்தங்கள் கடத்தினார், ஒரு 1000த்துக்கு கிட்ட யானைகள் கடத்தினார் என்று, யானைகளை கொன்று குவித்தார் என்ற ஒரு செய்தியை சர்வசாதாரணமா சொல்றார். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொல்றார், எங்களுக்கு அந்த டைம் போலீஸுண்ட சப்போர்ட் இருக்கேல, அப்ப நாங்க என்ன செஞ்ச நாங்கள்டா ரைவல் குரூப்ஸ ப்ரொமோட் பண்ணி விட்டோம் நாங்கள். ரைவல் குரூப்ஸ்டா ரைவல் குரூப்ஸ் அப்ப இருந்திருக்கு. இத அந்த டாக்குமெண்ட்ரியில இத ஃபர்தரா இதுக்குள்ள போய் அவங்க கதை கேளு, மேலோட்டமா தான் போறாங்க. ஐ டோன்ட் அக்யூஸ் தெம், ஐ எம் ஜஸ்ட் சேயிங். அப்ப பிஃபோர் த 90s ஏர்லி ஸ்டேஜஸ் வீரப்பன் ஏர்லி அந்த பிக்கப் ஆகி கொண்டிருந்த அந்த டைம்ல, வீரப்பன் யானை தந்தங்களை கடத்தி கொண்டிருந்த டைம், ரைவல் குரூப்ஸ் வந்து இன்னொரு குரூப் இருந்திருக்கு, இன்னும் குரூப்புகள் இருந்திருக்கு, அதுகளும் யானை தந்தங்களை கடத்துற வேலைகளை செய்து வந்திருக்கிறது. அப்ப அந்த குரூப்பிட்ட இந்த அதிகாரிகள் என்ன செய்யறீனம்டா, அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி வீரப்பன் என்ற கேங்க சுட்டு தள்ளுறதுக்கு அவர்களை வளர்த்து விடுகிறார்கள். இது அவரே கொடுக்கிறார் அந்த டாக்குமெண்ட்ரியில, அவரே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரியான ஒரு ஆபரேஷனல் டாக்டிக்க ஈழத்திலேயும் இவர்கள் செய்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழிப்பதற்கு ஆயுதங்களை டெலோ இபிஆர் மாதிரியான ஒட்டு குழுக்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்ட அந்த விளையாட்டு எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். சோ வி அண்டர்ஸ்டாண்ட் இந்த மைண்ட் செட் எங்க இருந்து வருகுது, இந்த டெல்லி பியூரோக்ராட்டிக் மைண்ட் செட் எப்படி ஒர்க் பண்ணும்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் வி ஹவ் பீன் அட் த ரிசீவிங் எண்ட் ஆஃப் டெல்லிஸ் வயலன்ஸ். சோ வி கேன் சிம்பத்தைஸ் அண்ட் வி கேன் we understand the struggle of Veerappan as well. அப்போ வீரப்பன் குரூப்பை அழிக்கிறதுக்கு வேற ரைவல் குரூப்ஸை வளர்த்து விட்டுருக்கோம். அந்த ரைவல் குரூப்ஸ் என்ன செஞ்சுட்டு இருந்தது, காட்டுக்குள்ள மரம் நட்டுட்டு இருந்ததா? அப்ப இவன் என்ன செய்யறான், டெல்லி என்ன செய்யுது, யானை தந்தங்கள் கடத்தி கொண்டிருந்த இரண்டு குரூப்புகள், அதுல ஒரு குரூப்பை எலிமினேட் பண்றதுக்கு இன்னொரு குரூப்புக்கு வெப்பன் சப்ளை பண்ணி ஊக்குவிச்சுட்டு இருக்கிறான். அப்ப உனக்கு பிரச்சனை யானை தந்தம் கடத்துவதே அல்ல, உனக்கு பிரச்சனை வீரப்பன். அப்ப தேர் வாஸ் சம்திங் எல்ஸ் டு இட். அதுக்கு நான் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். அந்த யானை தந்த கடத்துற அந்த பிசினஸ் சில விஷயங்கள் சில டேட்டா நான் உங்களுக்கு சொல்லணும். ஐ கம் டு இட் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஓகே, ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல ரைவல் குரூப்ஸ் எல்லாம் இறக்கி பாக்குறாங்க. யாரு வீரப்பனை வேட்டையாடுறதுக்கு முடியல. வீரப்பன் அஃப்கோர்ஸ் அந்த மண்ணின் மைந்தன், he is able to overcome that challenge. வீழ்த்துகிறார். அப்ப இந்த அதிகாரி, இந்த வட இந்திய அதிகாரி ஃபாரஸ்ட் அதிகாரிக்கு வந்து என்ன செய்யறான்னு தெரியல. ஆனா அந்த காடு பெரிய ஒரு காடு, அதை வந்து ஒரு 10-15 பேர் 20 பேர் போய் தேடிட்டு வர்ற மாதிரி இல்லை. சரியா, இதை நம்ம கோயிலை சுத்தி பார்த்து தேடுற மாதிரியான விளையாட்டு இல்லை, அது ஒரு பெருங்காடு, ஒரு பெரிய வனம். அதுக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்து வீரப்பனை பிடிக்கிறது என்பதற்கு நீங்களுக்கு ரிசோர்ஸ் தேவை, டெக்னாலஜி தேவை, டெடிக்கேட்டட் கமிட்டட் ஃபோர்ஸ் தேவை, இது எல்லாமே அவர்கள்ட்ட அப்ப இருந்ததில்லை. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கண்டினியூஸா என்ன இவ்வளவு காலமா நீங்கள் வீரப்பனை பிடிக்காம இருக்கிறீங்கள், இதெல்லாம் ஜுஜுபி மேட்டர், இதெல்லாம் நீங்க பிடிச்சிருக்கலாம் தானே எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட் இன் ஒர்க் அவுட். பட் வீரப்பன் அந்த டைம் இந்த கப்ஸை டார்கெட் பண்ணி ஷூட் பண்றதாகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது. என்னவங்கள் அந்த அளவுக்கு அட்டூழியங்கள் அந்த ஊர்களையும் செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த காலப்பகுதியில என்ன நடக்குதுன்னா, ஸ்ரீனிவாஸ் என்று ஒருத்தன் வருகிறான். அவனும் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா ஒருத்தன் வருகிறான். அவன் வந்து இந்த ஊருக்குள்ள வந்துட்டு இப்ப அவன் அசைன்மெண்ட் வீரப்பனை பிடிக்கிறது. இந்த பீரியட்ல வீரப்பன் என்ன செய்யறாருண்டா, யானை தந்தங்கள் கடத்தல்காரர்ல இருந்து அவர் சந்தனக்கட்டை கடத்தல்காரராக, அந்த சந்தன மர கடத்தல்காரராக அறியப்பட ஆரம்பிக்கிறார். இவர் என்ன செய்யறார், அந்த வேலைக்கு போறார். அங்க அந்த அந்த காடுகள்ல எங்க எல்லாம் இந்த சந்தன மரங்கள் சந்தனக்கட்டை மரங்கள் இதெல்லாம் எடுக்க முடியும் என்று தெரிஞ்சிட்டு அதை நோக்கி அவர்கிட்ட அந்த ஆபரேஷன்ஸை திருப்புறார். அதுக்கு பிறகு அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மரங்களை மட்டும் ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி வெட்டி இவர் கடத்துற வேலையை செய்கிறதாக இவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். யா, ஹி வாஸ் டூயிங் தட், வி ஆர் நாட் டினைங் இட். அப்ப இவர் இந்த செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஸ்ரீனிவாசன் ஒருவர் வருகிறான். அவன் வந்த உடனே அவன் வந்து இந்த பேசிக் கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக் தான், மக்களிட சப்போர்ட் வீரப்பனுக்கு இருக்கு, பிகாஸ் வீரப்பன் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். இதுல இவங்க டிஸ்கஸ் பண்ணாத இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். ஐ ரெட் இட் இந்த விட்னஸ் ரிப்போர்ட்ஸ். வீரப்பன் கேரக்டர்ல இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்லவே இல்லை. வீரப்பன் அவரோடு வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகள் இருக்கிறீங்கன்னு தான். ஏன் நான் அதை அப்படி சொல்றேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காலப்பகுதியில அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் தொழில் வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட அவர்கள் லொரிகளில் ஏற்றப்பட்டு கொண்டு வெவ்வேறு இடங்கள்ல கொண்டு போய் அவர்களை நிப்பாட்டி அவர்கள் எந்த பாதுகாப்பும் இன்றி வேற வேற என்னது கூலி தொழில் இந்த தொழில் அந்த தொழில் என்றுதான் அவர்கள் அடிமாட்டு விலைக்கு ஒரு நியாயமான சேலரி வேஜஸ் ஒன்றும் இல்லாமத்தான் அவர்கள் ட்ரீட் செய்யப்பட்டார்கள். அந்த காலப்பகுதியில அந்த மினிமம் வேஜ் என்ற கன்செப்ட் இன்றைக்கு இருக்குதானே, அதெல்லாத்தையுமே தாண்டி வீரப்பன் வந்து ஹி பே தெம் வெல், அவர்கள் செய்யும் வேலைக்கு தேவ வெரி வெல் பேட். அப்ப கூட்டம் கூட்டமா போய் வீரப்பனோட அந்த வேலைகள்ல ஈடுபட்டவர். சோ அவர் என்ன செய்யறாருன்னா அந்த பணத்தை முழுக்க தான் சுருட்டி கொண்டு இவர்களை அடிமைகளாக வச்சு வேலை வாங்கியிருக்கலாம். அவர்கிட்ட துவக்கி இருந்தது, கையில கன் இருந்தது, பட் அவர் அதை செய்யல. அந்த டைம்ல வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 14 ரூபாய் கொடுத்தவராம் அந்த காலப்பகுதியில, சரியா? அது வந்து பெரிய காசு அந்த டைம்ல அந்த மக்களுக்கு. அப்ப இந்த போலீஸ் அந்த சர்வேலன்ஸ்ல எல்லாம் வரும்போது எல்லாமே வந்து ஒரு டிப் கொடுக்குற ஆக்களுக்கு ஹி வாஸ் பேயிங் தெம் வெரி வெல். வீரப்பன் அதுல அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, வீரப்பன் எந்த ஒரு வேலைக்கும் காசு கொடுக்காமல் வேலை வாங்கியது கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், அவர் வந்து மக்களிடம் துவக்கை நீட்டி துவக்க காட்டி வேலை வாங்கினது கிடையாது. சி திஸ் இஸ் சம்திங் தட் டெல்ஸ் அந்த கேரக்டர் ஒரு இன்னொரு ஆங்கிள் அது காட்டுது. இந்த விஷயத்த அவங்க மென்ஷனே பண்ணல எங்கேயும். என்ப்ப அவர் இந்த டாக்குமெண்ட்ரியில நான் என்ன பார்த்து எனக்கு வியப்பா இருந்தது என்ன விஷயம்ன்றா, அவங்களை வெறவு திருடினார் என்றெல்லாம் சொல்றாங்களே, எல்லாம் இவ்வளவு திருடினார், இந்த வளங்கள் எல்லாம் பட்டி கடத்தினார் என்றெல்லாம் சொல்லும் போது அந்த பணத்தை அவர் என்ன செய்தார் என்று சொல்றாங்களே இல்ல, தெளிவா சொல்றாங்களே இல்ல அந்த டாக்குமெண்ட்ரியில. ஏன் யாருமே அதை தெளிவா சொல்றீனம் இல்லைன்றது தெரியாது. அவருக்கு வந்து இந்த பணத்தை பற்றிய அந்த போதிய புரிதல் அவருக்கு இருக்கவில்லை. ஏன்னா பின்னொரு கட்டத்துல வந்து அவர் தங்கமா சில விஷயங்களை கேட்கிறாராம். அவர் வந்து வெரி ஒரு பேசிக் லெவல் தான் அவர் அந்த விஷயங்களை அட்ரஸ் அணுகி இருக்கிறாருன்ற மாதிரி எங்களுக்கு படுகுது. ஸோ அவர் என்ன செய்யறாருன்றா சனத்துக்கு வந்து அவர் அந்த அவருக்கு வரக்கூடிய வருவாயில ஒரு பெரிய பகுதியை வந்து அவர்களுக்கு கூட பயணிக்கக்கூடிய உழைக்கக்கூடிய அந்த ஊர்க்காரருக்கு கொடுக்குற ஒரு வேலையை அவர் செய்கிறார். அவற்ற சர்வைவலுக்கு அவர் செய்கிறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு பகுதியில் ஒரு காலகட்டத்துல வந்து அவர் என்ன செய்யறாருன்னா அவர் கொஞ்சம் பேர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே அவருக்கு தேயிலை தேவைப்படுகிறது, டீ. அப்போ ஒருத்தர்கிட்ட வந்து டீ எடுக்கிறதுக்கு போறாரு. அப்ப அவர் அந்த ஹீஸ் ஒன் கன்ஸ்டன்ட்லி வந்துடுறான் என்ன. அப்ப அவரை உடனடியாக அவர் அந்த பர்டிகுலர் அந்த பர்சன் வர்றார். அவர் அந்த குரோசரி ஐட்டம்ஸ் இதுகள் அதுகள் எல்லாம் ஊர் மக்கள் தான் யாருக்குமே தெரியாம கடத்தி கொண்டு போய் கொடுக்கறது அவருக்கு. அப்ப குடுக்கல இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்ப அந்த நேரம் அந்த தேயில ஏதோ குடுக்கல இவர் வந்து அதை இனாமா சும்மா அந்த பெற்றுக்கொண்ட அவர் அவனுக்கு கொடுக்கறவனுக்கு பயம் ஒரு பக்கம், மரியாதை இன்னொரு பக்கம், அவன் காசுக்காக செய்யல. இஸ் நாட் கெட்டிங் மச் மணி அவுட் ஆஃப் இட். பட் அது கொடுத்தோடனே பட் இவர் எல்லாமே காசு காசு கொடுக்கறது தானே இவர். அப்ப இவர் அந்த டைம் இல்லைன்ற உடனே கையில இருந்த மணி கூட வாட்ச கரெக்டி அவன்கிட்ட கொடுத்துருக்கிறார். So that goes on to tell how much he valued the labor of the people, of his people. And that's why he knows that. But in that angle, in the documentary, we didn't discuss it. It seemed a bit odd to me. So, Veerappan is like this. He was like this. He was like this. He was like this. Then, Srinivas, the first officer, came to the scene. He was like this. He was a counter-insurgency tactical employee. He was like this. He was like this. இதுவரைக்கும் இருந்த அதிகாரிகள் வந்து அட்டுழியங்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்கன்ற உடனே அவர் ஒரு நர்சிங் சென்டர் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு அந்த ஊசி அடிக்கிறது, உதவி செய்கிறது, அவர்களுக்கு இப்போ அவர்களோட கோயிலை புனரமைத்து கொடுக்கறது மாதிரியான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுறார். சரிதானே? அவர் ஈடுபட்ட பிறகு மக்கள் மனம் மாறுது. அவர் மீது ஸ்ரீனிவாசன் தான் நல்ல மனிதர் என்ற மாதிரியான ஒரு எண்ணோட்டம் மக்கள் மனதில் வருகுது. இவன் என்ன செய்யறானண்டா, இவர் ஏன் இதை செய்யறானண்டா, இந்த ஸ்ரீனிவாசத்தவன், ஹி ஹஸ் அன் அஜெண்டா, ஹி வாண்ட்ஸ் டு கேப்சர் வீரப்பன். அவனுக்கு வேலை அங்க போய் தங்கி இருந்து அந்த மக்களோடு வாழ வேண்டும், உரையாட வேண்டும், உறவாட வேண்ட வேண்டும் என்ன நோக்கம் இல்லை. அவனுக்கு ஒரு அஜெண்டா இருந்தது. என்ன அஜெண்டா? வீரப்பனை பிடிக்கணும், அதுக்கு அவன் சப்போர்ட் பேஸ உடைக்கணும், அதுக்கு அந்த மக்கள்கிட்ட இன்ஃபில்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை அவனுக்கு இருந்தது. சோ அவன் போய் செய்யறான். அப்ப அவன் என்ன செய்யறான், வீரப்பண்ட தங்கச்சி மாரியம்மாண்டு பேர், அவ இவன் டார்கெட் பண்றான். அப்ப அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறான், அவன் அந்த கிளினிக்லயே வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த பிள்ளை என்ன செய்யறான்டா, இவன் ஒரு சில நேரங்கள்ல அந்த பிள்ளைக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியான ஒரு வதந்தி கட்டி விடப்படுகிறது. சரிதானே? அந்த வதந்தி இப்ப அவனுக்கு தெரியும், இவ யாருன்னு, இவ வீரப்பன்னுண்ட தங்கச்சி என்று தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சு அவன் ஏன் அதை ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஆங்கிளோட தான் அவன் அதை அணுகிறான், ஏண்டா இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் என்று ஒரே காரணத்துக்காக அவக்கு வேலை கொடுத்து அவ அந்த பிள்ளையோட அந்த பிள்ளைய பற்றிய கட்டுக்கதைகள் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துக்குள்ளேயுமே அது பரப்ப வழி கிடைக்கல. இது வந்து வீரப்பனுக்கும் இந்த செய்தி போகுது. செய்தி போக வீரப்பன் வழக்கம் போல இந்த தமிழ் சினிமாவில் வர்ற அண்ணன்கள் மாதிரி இப்படி கதைகள் போகுது என்று சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கா. நீ உண்மையிலே என் தங்கச்சியா இருந்தா சுடுதண்ணி அவன் முகத்துல வீசிட்டு நீ போயிருவேன்ற மாதிரி எல்லாம் எழுதி ஒரு கடிதத்தை அனுப்புற. அனுப்பின பிறகு வீரப்பன்ன்ற இந்த விஷயங்கள், வீரப்பனோடு அது தொடர்பு இருக்குது இதெல்லாம் சொல்லி ஒருக்கா என்ன நடக்குதுன்னா, இந்த இந்த செய்திகள் கொஞ்சம் விரவழிக்கிட வீரப்பன் இவ கம்யூனிகேட் இவோட இங்கே சந்திச்சு காய்ச்சிருக்கிற ஒரு செய்தி அசைஞ்ச பிறகு அந்த அதிகாரிகள் என்ன சொல்றீனமெண்டா, நீ வீரப்பன் என்ற அந்த விஷயங்கள் எங்க இருக்கிறான் எது என்று சொல்லாட்டி உன்னை கூட்டி கொண்டு போய் உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் என்று சொல்றான் என்று சொல்லி முடிச்சுட்டு அந்த அதிகாரிகள் போகிறார்கள். இந்த வீரப்பன் அந்த தங்கச்சி வந்து என்ன செய்யறா, தற்கொலை செய்யறா. சரிதானே? அவன் நஞ்ச குடிச்சு தற்கொலை செய்யறா. இந்த எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் என்னண்டா, பெண்கள் பிரைவேட் பார்ட்ஸ்ல எலக்ட்ரிக் ஷாக் போடுறது, அவைகளோட மார்பகங்கள்ல எலக்ட்ரிக் ஷாக் பாய்ச்சறது தான் இந்த எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட். ஓகேயா? அது இது இது இதவங்க சொல்றது இல்லை. இந்த டாக்குமெண்ட்ரியில ஏதோ டார்ச் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிடுவான் எலக்ட்ரிக் என்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு அது ஒரு ஒரு லைன்ல அது ஒரு பூசாரி சொல்றார் சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஒரு ஒரு ரீசனபிள் ஜேர்னலிஸ்ட் நீ என்ன செய்யணும்டா உடனடியா, வை வாட் வாஸ் தட் த்ரெட், வாட் டிட் தட் த்ரெட் மீன் என்றத நீங்க சொல்லுவோம். பட் தே டிட்ன்ட் டு இட். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ரி வீரப்பன் மனைவி தான் எப்படி துன்புறுத்தப்பட்டான்னு சொல்லும் போது அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்றான். அதுல இருந்ததுதான் ஐ குட் கனெக்ட், ஓகே தென் திஸ் வாஸ் த த்ரெட் தட் வாஸ் கிவன் டு வீரப்பன்ஸ் சிஸ்டர் அஸ் வெல். அப்ப மாரியம்மாவுக்கு அது அந்த செய்தி போன உடனே அந்த டார்ச்சரை பற்றி பயந்து ப்ராபப்ளி வாஸ் ஷீ டார்ச்சர்ட் ஆர் நாட் வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். அப்ப அவ வந்து தற்கொலை செய்யறான். இந்த செய்தி வீரப்பனுக்கு போய் சேருது. வீரப்பனுக்கு போய் சேர்ந்த உடனே வீரப்பன் ஆஃப்கோர்ஸ் அவனோட தங்கச்சி இறந்துட்டா அண்ட் அந்த கோபம் அவனுக்கு எப்படி எப்படி ராவணன் சொற்பனகைக்காக அந்த 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 ரௌத்தம் வந்த ரௌத்திரம் வந்ததோ அதுபோல இவனுக்கும் வீரப்பனுக்கும் வந்தது. வீரப்பன் கடத்தல்காரன் தான், அதுக்காக ஸ்ரீனிவாஸ் கல்யாணம் கட்டின பிறகு சீதையை கடத்துற மாதிரி மனைவியை கடத்தி கொண்டு போய் அவனை விர வைக்கிற அந்த அளவுக்கு எல்லாம் வீரப்பன் போகல. வீரப்பன் ஒரு வாய்ப்புக்கு இருந்தான், அவனை பழி வாங்கணும்ன்றதுக்காக ஸ்ரீனிவாச பழி வாங்கணும். அவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு பசு தோல் பொருத்திய என்ன ஒரு நரித்தனமான ஒரு ஆளாத்தான் அவன் செயல்பட்டவன். அப்ப அவனை வந்து அவனுக்கு கோவில் கட்டுற மாதிரியான ஒரு ப்ரொபகண்டா இந்த டாக்குமெண்ட்ரி செய்யுது. அதை நாங்க தூக்கி ரோரமா வைப்போமே. அப்ப வீரப்பன் என்ன செய்யறார், இவர்ட்ட பொறிக்கல விட வச்சு இவர்ட்ட தலை அப்படியே துண்டிச்சு கை அறுத்து கொளுத்தி போடுறார். இது பெரிய ஒரு இன்சிடென்டா மாறுது. இது பெரிய ஒரு இன்சிடென்டா மாறின பிறகு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வலிக்கிறது. இந்த இன்சிடென்ட் நிறைய பேருண்ட அந்த அந்த பார்வையை புரட்டி போடுகிறது. என்ன, இந்த ஸ்ரீனிவாசன்றவன் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல அவர் வந்து கொஞ்சம் காந்தியவாதியாக தன்னை காட்டி கொண்டவர். ரிகன்சிலியேஷன் ஊடாக வீரப்பண்ண மனதை மாற்ற முடியும் என்றெல்லாம் கதவிட்டு கொண்டு திரிஞ்சக்கூடிய ஒருவனாக இருந்தான். சரிதானே, இது நாங்கள் எத்தனையோ இந்த குட் கப் பேட் கப் விளையாட்டுகள் நாங்களும் பார்த்திருக்கிறோம். இட விடுதலை போராட்டத்துல நாங்க பார்க்காதது கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு செய்த உடனே இப்ப அவன் ஸ்ரீனிவாச வீரப்பன் கொளுத்தி போட்ட பிறகு புதுசா ஒரு டீமை இறக்குறாங்க. அந்த டைம் டைகர் அசோக் என்று சொல்லி ஒருத்தனை சீனுக்குள்ள கொண்டு வராங்க. அவன் வந்து என்கவுண்டர் செய்யறது அந்த கொஞ்சம் கொடூரமான ஒருத்தனா தான் இருந்திருக்கிறான். அவனை வந்து வீரப்பனை பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்து களத்துல இறக்குறாங்க. இந்த டைகர் அசோக் என்று சொல்றது வந்து இப்ப கூட ஜெயிலர் படத்துல டைகர்க்கா ஹுக்கும் என்ற ஒரு ஜெயிலர் காது எல்லாத்தையும் அறுத்து கொண்டு ரஜினி சுத்திட்டு இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. இந்த மாதிரி இந்த டைகர் அசோக் ரெஃபரன்ஸ் ஆண்டு ஏனண்டா அந்த அதே படத்துல திருவள்ளுவர் இந்த ஊரு இவர் ரஜினி வந்து சும்மா ஆஃப் டாபிக் போறேன் சும்மா உங்களுக்கு ஜெயிலர் நோ ஸ்பாய்லர். ஜெயிலர்ல ரஜினி வந்து பெங்களூருக்கு போ கர்நாடகாவுக்கு போறார். இவர் ராஜ்குமார் என்ற மகன் சிவராஜ்குமாரும் அதுல நடிச்சிருக்கிறாரு. அப்ப இவரை பார்க்க போறார். அப்ப அதுல ஜஃபர் என்று சொல்லி அந்த ஆக்டர் இருக்கிறார். அவர் வந்து இவருக்கு பாடி கார்டா இருக்கிறார். அப்ப ரஜினி போன உடனே அவர் கன்னடத்துல கதைக்க வழி கிடைக்கல, ரஜினி உடனே தமிழ்ல கதைக்கிறார். கஜம் ஓ திருவள்ளுவர் ஊரோ என்று கேட்கிறார். சரியா கேட்டுட்டு உள்ளுக்கெல்லாம் கூட்டிட்டு போறார். வீரப்பன் ராஜ்குமார் என்ற நடிகரை கடத்தின போது நினைச்ச 10 டிமாண்ட்ல ஒரு டிமாண்ட் கர்நாடகத்துல திருவள்ளுவருக்கு சிலகட்டு ஒண்ணு பண்றது. சரிதான், இதே நான் சொல்றேன் சும்மா. ஓகே, இவன் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செய்யாம போற நாங்களும் பாரிசாலும் இலுமினாட்டிக்கு அது மாதிரி கொண்டு போக கூடாதுன்றதுக்காக ஜஸ்ட் ஆஃப் டாபிக் நான் அதை சொல்றேன்னா. அப்ப டைகர் அசோக் என்று சொல்லி ஒரு அதிகாரிய வந்து நியமிக்கிறார்கள் கர்நாடக போலீஸ் வந்து இப்ப வீரப்பனை பிடிக்கிறதுக்கு. அந்த நேரம் இன்னொருத்தர் சகீல் அகமது என்றோ இன்னொருத்தரும் ஹரிகிருஷ்ணா அண்ட் இன்னொருத்தரும் இவரோட ஜாயின் பண்றீங்க. ஐ ஃபை பிலீவ் ரைட். இவர்கள் ரெண்டு பேரும் இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு எஸ்டிஎஃப் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஆபரேஷன்ல இவர் டைகர் அசோக் சகீல் அகமது ஹரிகிருஷ்ணா மூன்று பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றீங்க. இவர்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து வீரப்பனை பிடிக்கிறதுக்கு. வெரி சீரியஸா இவர்கள் இறங்கி வேலை செய்ய தொடங்குறினம். மீன்வாயில் வீரப்பன் வந்து அந்த பக்கம் சந்தன கட்டகடத்தில் அதெல்லாம் துரிதப்படுத்தி கொண்டே அவர் அவற்றை வேலையில பார்த்து கொண்டு போறார். இதுக்கிடையில அவருக்கு திருமணமும் நடக்குது. முத்துலட்சுமி என்று சொல்லி ஒரு அம்மாவோட திருமணம் நடக்குது. அவருக்கு 16 வயசு, இவருக்கு அந்த டைம் 30களில் 30s இருக்கிற 36. அப்ப இவருக்கும் அவருக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த டிஃபரன்ஸ் ஒரு சர்ச்சையானது. அதுக்கு பிறகு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஷீ ஃபெல் இன் லவ் வித் திம் அஸ் வெல் அண்ட் தே மேரீட். அவைகளுக்கு பிள்ளையும் பிறக்கிறது. இப்போ அந்த ஒரு பேசிக் அந்த டிராமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ டைகர் அசோக் ஷகீல் அகமது ஹரிகிருஷ்ணா இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறினா எல்லா இடங்கள்லயும் போய் தேடும் வேட்டையில ஈடுபடுறினம். ஊர் ஊரா போய் தேடுறதுகள் எல்லாமே செய்யறினம். அந்த நேரத்துல இவர் என்ன செய்யறார், இவரும் பிள்ளத்தாட்சியா இருக்கிறதுனால இவர் வீரப்பன் என்ன செய்யறார், அவரும் அவற்ற சகாக்கள் நல்லூர் என்ற ஒரு ஊர், நல்லூர் என்ற ஒரு ஊர், அந்த ஊர்ல வந்து போய் ஒரு கொஞ்ச காலம் தங்குறினம். அந்த ஊர் இப்ப வீரப்பனுக்கு தெரிஞ்சிருந்ததுதான் எந்தெந்த ஊர்ல தங்கட ஆதரவாளர்கள் இருப்பினம், எந்தெந்த ஊர்ல எதிர்ப்பாளர்கள் இருப்பினம், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால நல்லூர்ல இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையில போறார். போய் நல்லூர்ல இருந்த போது இந்த டைகர் அசோக் ஷகீல் ஹரிகிருஷ்ணா எல்லாரும் என்ன செய்யறினம், அவைகளுக்கு ஒரு டிப் போகுது. அவையில் நல்லூர் அந்த ஊருக்கு போறினம். வீரப்பன் அந்த ஊர்ல இருந்து பிறகு திருப்பி ஓட்டம் எடுக்கிறார். அந்த ஊர் மக்களை போய் இந்த டீம் என்ன செய்யுதுண்டா, சித்திரவதைக்குள்ளாக்குது. சின்ன பிள்ளைகள் பெண்கள் என்று எல்லாரையும் அந்த ஊரையே கொளுத்தி போடுறாங்க, சுட்டு தள்ளுறாங்க, சனத்தை சுட்டு தள்ளி கொளுத்தி போட்டு அந்த ஊரே நாசமாக்கி விடுறாங்க. ஒரு பெரும் அழிவை அந்த ஊர் சந்திக்குது. ஆனாலும் ஒருத்தன் கூட காட்டி கொடுக்கல, ஒருத்தன் கூட வீரப்பனை காட்டி கொடுக்கல. வீரப்பன் அன்னேதான் போயிட்டார். அவர் போன பிறகு காட்டுக்குள்ள போன பிறகு அவருக்கு இந்த ஊருக்கு நடந்த அந்த கதி அவருக்கு ஒரு செய்தியாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் கொதிக்குது, பழிவாங்க துடிக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த இதை வந்து ஓவர்சீ பண்ணினது டைகர் அசோக் இல்ல, ஷக்கீல் அகமடும் ஹரிகிருஷ்ணாவும், அவங்க ரெண்டு பேரும் தான் அதை ஓவர்சீ பண்ணாங்க அந்த ஆபரேஷனை. அப்ப இவங்களை சுட்டு தள்ளுவோணும் என்று வெறி ஒன்றார். அப்ப அந்த ஹேப்பின் பெண்ட் என்று சொல்லி அந்த சிக்ஸாக்கா போகிற அந்த ரூட்டுல அவர் ஒரு பொரிய வைக்கிறார். என்ன பொரியன்றா, அவங்களை இப்படி பிடிக்கணும்ன்றா, அவங்களை சுட்டு தள்ளுவணும்ன்ற. அந்த பெண்டில் திரும்பும் போது எப்படியுமே கார் ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகும் போது என்ன செய்யறார், போல்டர்ஸ் கொஞ்சம் கல்லுகளை எல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி வைக்கிறீனும். அப்ப அந்த பெண்ட் திரும்பும் போது சுட்டு விடலாம் என்று சொல்லி. இதே சீன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விடுதலை படத்துல வருகுது. ஓகே, விடுதலை படம் பாத்தீங்கன்னா அதுல இந்த சீன்ஸ் வரும். நாங்க விடுதலை எல்லாம் இன்னொரு படத்தோட கனெக்ட் பண்ணி, இன்னொரு வரலாறோட கனெக்ட் பண்ணி பாக்குறோம். பட் இது இது இந்த இந்த டாக்குமெண்ட்ரிய பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு அந்த படத்தின் சீன்ஸும் மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்குது. ஏனண்டா அது அவ்வளவு, இவங்கள் ரியல் லொகேஷன்ஸை காட்டுறாங்க. ஓகே, இவங்கள் ரியல் லொகேஷன்ஸை காட்டுறாங்க. இந்த ரியல் லொகேஷன்ஸுக்கு எக்ஸாக்டா விடுதலை படத்துல இருந்த லொகேஷன்ஸ். So I was a bit shocked to see that, okay, Vetrimaran has done so much homework in that movie. உங்களுக்கு இன்னும் தெரியாத எத்தனை லேயர்ஸ் இருக்கு அந்த படத்துல என்றதே எனக்கு அவங்களுக்கு அது அந்த 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 டெரெயினை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டினது. ஸோ அப்படி ஒரு ஹேர் பேண்டில் ஷக்கீலையும் ஹரிகிருஷ்ணாவையும் சுட்டு தள்ளுறார் வீரப்பனும் அவட்ட கேங்கும். சுட்டு தள்ளின பிறகு டைகர் அசோக் பூனே அசோக்கா மாறுறார். அவருடைய எல்லா மோட்டிவேஷன் மொரால் எல்லாமே ஓவர் நைட் இல்லாம போயிட்டு அப்ப டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த ஆண்ட விக்கெட்டும் கோன். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு புது அதிகாரி வர, கோபாலகிருஷ்ணன் ஒரு அதிகாரி. அவனோட பேர் கோபாலகிருஷ்ணன், 6 அடி உயரம். அவன் சீனுக்குள்ள வாரான். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரெம்போன்றவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. ஆளை பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ், அந்த டாக்குமெண்ட்ரியில ஆட்டுறாங்க போட்டோஸ், சிறுத்தையை எல்லாம் தோல்ல வச்சுக்கொண்டு சும்மா அந்த ஒரு பில்டா இருக்கிறான் ஒருத்தன். இவன் கொடூரமானவன்டா, இவனை மாதிரி ஒரு கொடூரமானவன் பிறகுதான் வருவான் இன்னொரு கொடூரமானவன். ஆனா அந்த டைம் இவன் தான் கொடூரமானவனாக இருந்தான். எவ்வளவு கொடூரம்ண்டா, சனத்தை போட்டு சித்திரவதை செய்யறதுல இவனை அடிச்சுக்க ஆள் இல்லை. அந்த ஊர்ல இருந்த மக்கள் அவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது மாதிரியான வேலைகள் செய்யணும். அப்ப இவன் என்ன செய்வான், இவனும் வண்ட கூட்டமும் அதிகாரிகளும் ஒவ்வொரு ஊரா ஊர் ஊரா போய் வீரப்பனை தேடுறமண்டு பெண்களோடு சேட்டை விடுவது. சரியா, இவங்க ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க நடைபெறும்போது அங்க இருக்கிற யாரை உடைய சேட்டை விட்டுட்டு வருவாங்க, இல்லையண்டா இந்த ஆட்டை திருடிட்டு போவாங்க, கோழியை திருடிட்டு போவாங்க. இதே மோடஸ் ஆபரண்டியை நாங்கள் ஈழத்திலையும் பார்த்திருக்கிறோம், இந்திய அமைதியாக்கும் படை வந்த போது. சரிதானே, இந்திய அமைதியாக்கும் படை வந்த போது இதே சேட்டைகளைத்தான் எங்கள்கிட்டயும் செஞ்சவங்க. அது அங்கேயே நடந்திருக்கிறது. அப்ப இந்த ராம்போ வந்தவன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்துட்டு இருந்தான், மக்களை படுமையா துன்புறுத்திட்டு இருந்தான். மக்களை காக்க வேண்டியவர்களே மக்களை இப்படி துன்புறுத்தினால் மக்கள் எங்கே போவார்கள், எங்கே போவார்கள்? அப்ப மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. இவன் மீது அவ்வளவு வெறுப்பு வருகிறது. அப்ப இவன் வீரப்பனை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற மக்களை சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தான். அவன்ட ஒரு சைக்கோ பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணி கொண்டிருந்தான். வீரப்பன் என்ன செய்யறாருண்டா, ஒரு வெள்ள சீலையில ஒரு வெள்ள துணியில இவனை கடுமையா கோபப்படுத்துற மாதிரி கிள்ளிச்சு தொங்க போட்டு, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்டா வாடா என்ற முன்னாலே என்ன பிடிச்சு காட்டுறான் எல்லாம் எழுதி விட்டு குளத்தூர்ல போட்டு விட்டுறாரு. அவங்க கட்டி விடுறாராம் பப்ளிக் வியூல. இது உன நல்லா இன்ஸ்டிகேட் பண்ணுது, உன நல்லா ட்ரிகர் பண்ணுது. யாரு ராம்போ என்ற பேர்ல சுத்திட்டு இருந்தவன நல்லா ட்ரிகர் பண்ணுது கோபாலகிருஷ்ணனை. உடனடியா என்ன செய்யறான், அவன படைய கூட்டி கொண்டு போய் வீரப்பனை பிடிக்க போறன்னு காட்டு அந்த என்டர் பண்ற ஒரு ஏரியாவுக்குள்ள போறான். வீரப்பன் அந்த டைம் எக்ஸ்ப்ளோசிவ மண்ணுக்கடியில புதைச்சு வச்சு டோட்டலா 2-3 ட்ரக்கை தூக்குறான். சோ அது வரைக்கும் துவக்க வச்சுக்கொண்டு அசாசினேஷன் மாதிரி அந்த ஸ்னைப்பர் ஷாட்ஸ் மாதிரி அந்த அந்த விளையாட்டு செய்து கொண்டிருந்த வீரப்பன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ பயன்படுத்தி டோட்டலா அவன் போன அந்த ரெண்டு தாக்கையும் தூக்குறான். நிறைய போலீஸ்காரங்கள் சாகுறாங்க. இந்த ஆளுக்கு வந்து கால் எல்லாம் உடைஞ்சு ஃபுல்லா கிட்டத்தட்ட டோட்டலா போன ஸ்டேஜ்ல தான் ஆள் ஃபுல்லி இன்ஜர்டா போய் சேர்ற. சோ அவட்ட கதையும் அதோட முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. வீரப்பன் வந்து கிராஜுவலி துவக்கல இருந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மாதிரியான விஷயங்கள் மெட்டல்களையும் பயன்படுத்துறதுக்குரிய அந்த விளையாட்டையும் ஸ்டார்ட் பண்றது தொடங்குது. இந்தெல்லாம் டைம் நடக்கிறதுலதான் இன்னொருத்தன் வாரான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா எலிமினேட் பண்ணிக்கொண்டு போறான். வீரப்பன் வந்து இவர்களை அரக்கர்கள் என்று அடையாளப்படுத்துவானா? இந்த அரக்கர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் என்றெல்லாம் கூட அடையாளப்படுத்துறது இல்லை, அரக்கர்கள் என்றுதான் இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துவாராம். அப்ப இது ஒரு பக்கம் முடிஞ்சு போன பிறகு இன்னொருத்தன் வாரான், சங்கர் மகாதேவ் பிடாரி என்று ஒரு பிடாரி ஒருத்தன் வாரான். அவன் வந்து இதுவரை வந்த அதிகாரிகள்லயே மிக மோசமான. அந்த நாய் என்ன செய்தான்டா, சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பிகாஸ் அதை விட அவனை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்ட்டு தெரியல. இந்த சங்கர் மகாதேவ் பிடாரி என்ன செய்யறான்டா, இவங்க வெர்றவங்கள் எல்லாம் அவங்களோட மூளையை பயன்படுத்தி டாக்டிக்கல் நாலேஜ பயன்படுத்தி வீரப்பனை பிடிங்கடாண்டா, அவங்க வீரப்பனை பிடிக்கிறதுல அதெல்லாம் பயன்படுத்தல, அங்கு வாழும் அந்த மக்களை துன்புறுத்துவதில் தான் அதை பயன்படுத்தி இருக்கிறார். வீரப்பன் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கிறார், இவங்களுக்குள்ள அந்த இவங்களுக்கு அந்த காட்டை அந்த டெரெயினை போய் படிக்கணும், அந்த டெரெயின்ல இருந்து போய் இவனை எப்படி பிடிக்கிறது என்று செய்யணும், அது ஒரு வீரன் செய்யக்கூடிய வேலை. இவங்கள் வீரர்கள் இல்லை, இவங்க கோழைகள், இவங்க கலிசடைகள். அவரை போய் ஹீ சேயிங் இஃப் யூ கேன் கேட்ச் மீ அண்ட் கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டு காவல்துறையும் ஒரு விசேட படைய உருவாக்கி 2000 பேர் இல்ல கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாகவே 5000 ஆபீசர்ஸ் தான் வீரப்பனோட கேங்கை தேர்றதுக்கும் வீரப்பனை தேர்றதுக்கும் 5000 ஆபீசர்ஸ் அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள சுத்தி கொண்டிருந்தும் அவனை பிடிக்க முடியாட்டி, நீங்கள் எல்லாம் என்னடா வீரங்கள், உங்களோட கையில ஆயுதம் இருந்தது, பூட்ஸ் கால்கள் சரியா, சகல வசதி, சம்பளம் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு வாக்கி டாக்கி இது அது, இரவானா போய் தூங்குறதுக்கு உங்களுக்கான குவார்ட்டர்ஸ், உங்களுக்கு தின்றதுக்கு சோறு எல்லாமே கொடுத்தும் உங்களால வீரப்பன் என்று ஒருத்தனை பிடிக்க முடியலேண்டா, நீங்கள் எல்லாம் என்னடா அதிகாரிகள், உங்களுக்கு எல்லாம் என்னடா மயிறு யூனிஃபார்ம். அவங்க மானம் கட்டவங்க, அவங்களை அப்பயும் பிடிக்கல, காட்டுக்குள்ளதான் நின்று இருக்கணும் அவங்க, வீரப்பனை மாதிரி அந்த டெரெயின் அவங்களால ட்ரை பண்ணி இருக்கணும். தே குடன்ட் டு இட். என்ன செய்தாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தினாங்க. விடுதலை படத்துல நீங்க பாத்தீங்களா, வெற்றிமாறன் ஒரு பில்டிங்க காட்டுவார், இவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் பேர் இந்த சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கூட்டம் வெற்றிமாறனை கடுமையா திட்டி கொண்டிருந்தாங்களே, எல்லோ எதுக்கு அந்த பெண்களை வந்து அம்மனமாக அவங்க துன்புறுத்துற காட்சிகள் எல்லாம் காட்டிட்டீங்களே எல்லாம் கோபப்படுறாங்களே எல்லோ. இந்த பிடாரி என்றவன் அத்தகைய ஒரு வேலையை செய்திருக்கிறான். வெற்றிமாறன் அதுல காட்டின அதே மாதிரியான ஒரு பில்டிங்க இவனும் உருவாக்கி வச்சிருந்திருக்கிறான். எனக்கு அது இந்த டாக்குமெண்ட்ரியில பார்க்கும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது, என்னடா விடுதலை படத்துல வர்ற மாதிரியே இருக்குதே என்று அப்படியே இருந்தது. ஒர்க் ஷாப் என்று சொல்லி பேர், ஒர்க் ஷாப் பண்ணு இவன் ஒரு பில்டிங் வச்சிருந்தான் இந்த பிடாரி என்றவன். அதுக்கு ஊர் மக்களை கூட்டிட்டு வருவான், ஊர்ல இல்லை எல்லாரையும் கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்து உறவினருக்கு முன்னுக்கே அவர்களோட வீட்டு பெண்களை அம்மனமாக நிக்க வச்சு தான் விசாரணை நடக்கும். விடுதலை படத்துல கொஞ்சம் கிராபிக்கலா காட்டிட்டாரன்னு கவலைப்படுறவங்க, உங்களுடைய இந்திய நாட்டின் இந்திய பாரதத்தின் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்த அந்த சங்கர், என்ன பேர் அவனுக்கு, சங்கர் மகாதேவ் பிடாரி என்றவன் அப்படித்தான் அவனோட ஒர்க் ஷாப்புகள்ல விசாரணையை நடத்தினவன், ஒட்டுமொத்த ஊரையே அம்மனமாக நிக்க வைத்தான், அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ. அந்த டைம் காவல்துறை அதிகாரிகள் சிலரை வந்து வீரப்பண்ட கேங் சுட்டு தள்ளுது. சுட்டு தள்ளின உடனே அந்த சம்பவ இடத்துக்கு அவன் பிடாரி போறான். போன உடனே என்ன செய்யறான்டா, செத்து கிடந்த அந்த காவல் அதிகாரிகளை பார்த்த உடனே இவன் என்ன செய்யறான், அந்த ஒர்க் ஷாப் என்று சொல்லக்கூடிய அந்த டார்ச்சர் பில்டிங்ல இருந்து சில மக்களை கூட்டிட்டு வர சொல்லி அவங்களோட பெயர்கள் எல்லாம் எழுதுறான். நீங்க விடுதலை படத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த நாய் அந்த அந்த படத்துல வர்ற அந்த கதாபாத்திரம் இருக்குதானே, அது வந்து போய் கதற ஓட்டு கொண்டு ஒரு நாற்காலி ஓட்டு அந்த ரூமுக்குள்ள அமர்ந்திருந்து ஒவ்வொருத்தரா சோதனை செய்வான், ஒவ்வொரு பெயர்களா அடுப்பான் பாத்தீங்களா. அந்த பிள்ளை ஒரு பிள்ளைன் அந்த நடிகையின் பேர் தமிழ் செல்வி என்று சொல்லும் போது அதையெல்லாம் நோட் பண்றான்ன்ற அந்த சீன்ல வச்சிருப்பான் தானே, அவ்வளவு அந்த அவ்வளவு விவரமா அதையெல்லாம் காட்சிப்படுத்தி இருப்பார் வெற்றிமாறன். அது தட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் திக் ஹெட். இந்த சங்கர் பிடாரி என்ற கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரம். ஏனாண்டா அவனுக்கு அவ்வளவுக்கு அந்த பெயர்கள் எல்லாம் மண்டைக்குல மெமரியில இருந்தது. அவன் ஒர்க் ஷாப்ல சித்திரவதைக்குள்ள ஆகின ஒவ்வொரு மக்களோட பெயர்களும் அவன மண்டைக்குல ரெஜிஸ்டர் ஆகியிருந்தது. அப்ப அவன் போறான், வீரப்பண்ட கேங்கால சுட்டு தள்ளப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகள பாடிஸ பாக்குறான். உடனடியா ஒரு பேப்பர்ல ஒர்க் ஷாப்ல இருந்து இந்தந்த பெயர்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்களை சிவிலியன்ஸ கூட்டிட்டு வர சொல்றான். கூட்டிட்டு வர சொல்லி அவர்களையெல்லாம் அந்த ஸ்பாட்டிலேயே சுட்டு தள்ளுறான், மக்களை சுட்டு தள்ளுறான். வீரப்பன் கேங்க தொட முடியாத கோல வாயில வருது அந்த நாய். பொதுசனத்தின் மீது அவனது ஆத்திரத்தை காட்டுறான். இதேதான் ஈழத்திலையும் செய்தார். எங்கட மண்ணில நாங்கள் பட்ட அந்த துன்பங்களை இந்தியாவில வீரப்பண்ட ஊர்லையும் அது நடந்திருக்கு என்று பார்க்கும்போது எனக்கு வியப்பா இல்லை. ஏனண்டா அங்க இருந்த அந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தமிழர்கள் இன்ஃபீரியரா தான் தெரிஞ்சவங்க. அது தாய் தமிழகத்துல இருந்தாலும் சரி, கர்நாடகத்துல இருந்தாலும் சரி, ஈழத்துல இருந்தாலும் சரி, அந்த சட்டை அந்த சீருடைய அணிஞ்சிட்டா அவன் ஆரியன் தான், ஆரியத்தின் சேவகன் தான். அவ்வளவு பற்றிய கொடுமைகள் எல்லாம் அந்த ஒர்க் ஷாப்ல சங்கர் மகாதேவ் பிடாரி என்ற அவன் ஒர்க் ஷாப்ல நடந்தது. இது எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு அவன் தேடி தேடி போறான். ஒரு கட்டத்துல வீரப்பன் ஒரு குறிப்பிட்ட ஒரு மலைப்பகுதியில கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விட்டுகிறார். குடிசைகள் எல்லாம் கட்டி அவரோட கூட்டமாக இவன் போலீஸ்காரங்கள் வரமாட்டாங்கள் என்ற அலட்சியத்தோடு இருக்கும் போது வந்து விடுகிறார்கள். ஒருத்தன் ஏதோ டிப் பண்ணி, ஏன்னா அந்த நேரத்துல பெரிய அளவுக்கான பரிசு தொகைகள் வீரப்பனை பற்றி சொன்னா என்று வரும்போது சிலர் தகவலை கசிய விட்டதுனால இவன் வேட்டையாட போகிறான். அந்த குடிசையை விட்டும் தப்பி ஓடுகிறார்கள். அந்த நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி என்று சொல்லக்கூடிய வீரப்பண்ண மனைவி இவங்கள்ட்ட மாட்டுப்படுகிறார். மாட்டுப்பட்ட பிறகு அவவையும் கூட்டிட்டு போய் சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க. அவன் அந்த பெண் உறுப்புகள் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டியை பாய்ச்சுறது, கொடுமைப்படுத்துறது. அவ அதை விவரிக்கிறான் அந்த டாக்குமெண்ட்ரியில, கேட்கவே ஒரு மாதிரியா இருந்தது. அப்ப அப்படி அவ கொடுமைப்படுத்துறா. அதுக்கு பிறகு அவர்கள் பிரிகிறார்கள். இப்போது வீரப்பனுக்கு இரண்டு மகள்கள். அவன் பிரிகிறான். பிரிஞ்ச பிறகு வீரப்பன் தனிச்சு விடப்படுகிறான். அவனோடு இருந்த அந்த படை வந்து இல்லாமல் போகிறது. இந்த காலப்பகுதியில தான் வீரப்பனுக்கு வந்து அரசியல்படுத்தப்படும் ஒரு வேலை நடக்கிறது. அந்த நேரத்துல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்த அந்த இயக்கங்கள், குறிப்பாக இப்ப நீங்க பார்க்கக்கூடிய கலியப்பெருமாள் இவர்கள் அவர்கள் அந்த தாக்கத்தோடு இயங்கக்கூடிய அந்த இயக்கங்கள், இந்த ஆக்டிவிஸ்டுகள் எல்லாம் வீரப்பனை போய் சந்திக்கிறீன். வீரப்பண்ட சொல்றீனம், நீ செய்யற வேலை நீ ஒரு அரசியலுக்காக அதை செய். வீரப்பனுக்குள்ள ஒரு தமிழ் பற்று இருந்தது. குறிப்பா விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. ஆளுக்கு பெரிய ஒரு மதிப்பு இருந்தது. ஒரு கட்டத்துல அவர் வந்து ஈழத்துக்கு போகணும், தலைவரை பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு பெரிய அளவுல இருந்திருக்கிறது. அப்ப தமிழ் தேசியவாதிகள் கொஞ்சம் பேர் அவரை சந்திக்கும் போது அவருக்கு சேகுவேராண்ட நூலை கொடுத்திருக்கிறீனும், அவரை கொஞ்சம் அரசியல் படுத்துறதுக்குரிய வேலைகளை செய்திருக்கிறீங்க. நீங்க பாத்தீங்கன்னாடா அந்த கால பகுதியில தான் வீரப்பன் புகைப்படங்களும் எடுக்க ஆரம்பிக்கிறார். நக்கீரன் சந்திக்கிறதாகட்டும், அப்ப அவட்ட ஃபுல் கேங்குன்ற போட்டோஸ் எல்லாம் வெளியில வேற வலிக்கிடுது. அது அவரை செய்யற ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்றாங்க டாக்குமெண்ட்ரியில. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருடா, அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறார். எல்லார நோக்கியும் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துல கேட்கிறாராம், இங்க நான் சந்தன கட்ட கடத்துறது பிள்ளையாண்டா, முதலமைச்சர் வீட்டுல இருக்கக்கூடிய சந்தனக்கட்டையில உருவாக்கப்பட்ட இந்த கட்டிலும் பிரச்சனைக்குரியதுதானே. சர்க்கார் வெட்டலா நாங்கள் வெட்டியலாதா என்ற மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறார். அப்ப அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு வருகிறது. மெல்ல மெல்ல தமிழ் தேசியம் பற்றி அந்த அரசியலும் அவருக்கு பூட்டப்படுகிறது, அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அவர் அதுக்கு எக்ஸ்போஸ்ட் ஆகிறார், அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இந்த காலப்பகுதியில அவர் வந்து சிலரை கடத்துற வேலைகளையும் செய்கிறார். ஃபாரஸ்ட் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை கடத்தி, டூரிஸ்டுகளை கடத்தி அதன் ஊடாக பணத்தை பெறும் ஒரு வேலையும் செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல சொல்றார், பெருசா ஒருத்தரை கடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்கிறார். இவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ரெண்டு வருடங்கள் ஆள் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அமைதியாகி விடுகிறார். 2 வருடங்களுக்கு பிறகு நடிகர் ராஜ்குமார் கடத்தப்படுகிறார். நடிகர் ராஜ்குமாரும் அவரோடு இருந்த 2-3 உதவியாளர்களும் கடத்தப்படுகிறார்கள். பெரிய ஒரு நேஷனல் நியூஸா அது மாறுது, பெருசா வெடிக்குது. அப்ப அந்த கால பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா தான் இவங்களெல்லாம் அதுல அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ராஜ்குமாரை ஃபோக்கஸ் பண்ணியா அதை மூவ் பண்ணுது. அவரும் ஒரு நல்ல தன்மையான ஒரு மனிதராகத்தான் அவரும் காட்டப்படுகிறார். அவருக்கும் வீரப்பனுக்கும் உள்ளே ஒரு விதமான ஒரு நட்பு மலருவது போல எல்லாம் இவர்கள் காட்டுகிறார்கள். வீரப்பன் அந்த ஆள மரியாதையாத்தான் நடத்துகிறார், மாண்போடு நடத்துகிறார். அப்ப கடத்தப்பட்டவர்கள் என்ன சொல்றது, அது அந்த இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னா அப்படி எல்லாம் கூட அவங்க சொல்லலாம். பட் வாட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் டார்ச்சர் தெம், ஹி ட்ரீட்டட் தெம் வெல். அப்ப அது ராஜ்குமாரை ஒழுங்கா ட்ரீட் பண்றார். அவரும் போறார், கர்நாடகாவே பொழுது விட்டு எறிகிறது, என்னடா இது, தங்களோட பெரிய ஸ்டார் ஒருத்தரை இப்படி அசால்ட்டா ஒருத்தன் தூக்கிட்டானே என்று சொல்லி அவங்க பதறுகிறாங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வீரப்பன் முதல் முறையாக நெகோசியேஷன்ஸுக்குள்ள போறார். இப்போ ஒரு 100 நாளுக்கு கிட்டத்தட்ட ராஜ்குமார் கடத்தப்பட்டு அவரை பிடிக்க முடியாம என்ற அவங்க என்ன செய்யறாங்க, எஸ்டிஎஃப் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்றாங்க. அப்ப திருவாளர் கருணாநிதி ஐயா அவர்களும், அங்கால ஒருத்தன் கர்நாடகால ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிருந்தவர் கிருஷ்ணாண்டவரும், இவர்களும் தான் இப்ப சேர்ந்து எப்படி இவரை வெளியில கொண்டு வர்றது என்ற சொல்லி செய்கிறினம். இந்த டைம் மிஸ்டர் நக்கீரன் கோபால் அவரை வந்து ஒரு தூது செல்ல அனுப்புறினம், நெகோசியேட்டரா. அவர் உடனே இறங்குறார். அவர் உடனே இறங்கி போய் வீரப்பன்ட்ட சொல்லி இப்படி நீங்களை செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி. இப்ப வீரப்பன் ஏற்கனவே அரசியல் படுத்தப்பட்டபடியினால வீரப்பன் கிட்டத்தட்ட 10 நிபந்தனைகளை வைக்கிறார். 10 நிபந்தனைகள்ல முதல்ல இந்த காவேரி சார்ந்த கலவரங்கள் நடந்த அந்த அந்த தமிழர்களுக்கு எதிராக அந்த காவேரி நதிநீர் பற்றின டைம் நடந்த கலவரங்களின் போது கொல்லப்பட்ட மக்கள் அவர்களுக்கான இழப்பீடு கொடுக்கணும், மற்றது மாஞ்சோலை படுகொலையின் போது அதுக்குரிய அந்த விஷயங்கள், மற்றது இந்த பயங்கர எப்படி இடத்துல பயங்கரவாத தடை சட்டம் அது மாதிரி தடான்னு சொல்லி தாய் தமிழ்நாட்டில் இருந்த அந்த அந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வீரப்பன் அந்த வழக்குக்காக கைது செய்யப்பட்ட எண்ணற்ற ஊர் மக்கள், அத்தனை ஊர் மக்களையும் அதன் பேர்ல கைது செய்து அவர்களை உள்ளுக்குள்ள சிலைக்குள்ள வாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களிட விடுதலை. இதையோட சேர்த்து திருவள்ளுவருக்கு ஒரு சிலையும் வைக்கணும். நீங்க கர்நாடகத்துல கர்நாடகத்தின் 2வது ஒபிஷியல் லாங்குவேஜா நீங்க கன்னடத்தை ஆக்க வேண்டும். அது கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் பட் ஹி மேட் தட். கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசியவாதிகள் இந்த கோரிக்கைகளையே அந்த 10 கோரிக்கைகளாகவும் இருந்தது. மிக முக்கியமான கோரிக்கைகளை அவர் வைக்கிறார். அதுலயும் கூடுதலான கோரிக்கைகள் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தயங்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் நடக்குது. நக்கீரன் கோபால் போயிட்டு வாரார், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த மாதிரி ஒரு ஹீட்டட் சிச்சுவேஷன்ல இவர் வந்து கொளத்தூர் மணியண்ணைய சந்திக்கணும்னு சொல்றார். யாரு? வீரப்பன். அப்ப கொளத்தூர் மணியன் போய் இவங்க அதிகாரிகள் சொல்றாங்க நீங்க போனீங்கன்னா சரியா இருக்கும்னு. இப்ப கொளத்தூர் மணியண்ணைய இப்ப இதுல வடிவா பாருங்க, வீரப்பன் வந்து யார் சந்திக்கணும்னு சொல்றீங்கன்னா எல்லாருமே விடுதலை புலிகள் இயக்கத்தோடும் ஈழ விடுதலை போராட்டத்தோடும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர் வந்து அவற்ற எல்லா நம்பிக்கையையும் எங்கு வைக்கிறார் என்றதை வடிவா பாருங்க. வீரப்பன் யார நம்புறாருண்டா, எங்கட போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், எங்கட போராட்டத்துக்கு துணையாக நின்றவர்கள், அவர்கள் மீதுதான் வீரப்பனுக்கு அதிகப்படியான மதிப்பும் மரியாதையும், அதாவது ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்தவர்கள் அவர்கள் மீதுதான் அதீத மதிப்பும் மரியாதையும் அவருக்கு இருந்தது. அப்ப தாய் தமிழ் நாட்டுல எங்கோ ஒரு காட்டுக்குள்ள தன் மக்களின் உரிமைக்காகவும் தன் மக்களின் பாதுகாப்புக்காகவும், அவருக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருந்தது, நான் இல்லை என்று சொல்லல, அவர் வந்து தண்ட பர்சனல் இதையும் பார்த்தவர் ரெண்டதுலயே மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு வனக்காவலனாத்தான் நாங்க பாக்குறோமேடா, நீங்க மரங்களை பற்றி கவலைப்படுறீங்களா, ஆனா அங்க இருந்த வாழ்ந்த அந்த வனத்துல ஒரு முக்கிய அங்கமாக இருந்த மக்களை பற்றி யாருமே சிந்திக்கலைன்னா, ஹி ஹேட் டு பிகம் த லோ பிகாஸ் த லோ பிகேம் தி ஒப்ரெஸர். மக்களை காக்க வேண்டிய சட்டம் இந்த மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்ச போது ஒரு சாமானியன் சட்டமாக மாறுகிறான், ஒரு வீரப்பன் அங்க ஒரு கன்ஸ்டிடியூஷன் ஆகிறான், அந்த காட்டுக்கே ராஜாவாகிறான் அவன். என்னடா நீ நாட்டுக்குள்ள காட்டாட்சி செஞ்சதுனால அவன் காட்டுல ராஜாவாகிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த ஒரு சூழல்ல வீரப்பன் வந்து பெரிய அளவுல எங்கட போராட்டத்தை பெரிய அளவுல பார்த்து வியந்து அதை ஆதரிக்கும் ஒரு நபராகவும் இருந்தார். ஒரு வீடியோ நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க, ஒரு மலை அடிவாரம் இல்ல, அந்த ஒரு மலையில இருந்து கொண்டு வீரப்பன் கதைக்கிறான். அப்ப சொல்றாரு, ஈழத்துல செத்து மடிகிறது யார், எங்கட உறவுகள் தானே என்று சொல்லி அதில் அங்க இந்தியா உனக்கு என்ன வேலை ரெண்டெல்லாம் கேட்கிறார். அப்ப அவருக்கு அந்த ஒரு புரிதல் இருந்தது, அவருக்கு வந்து ஒரு அந்த எக்ஸ்போஷர் இருந்தது இல்ல, சரிதானே, அவருக்கு எக்ஸ்போஷர் இருந்தது. ஒரு போர்டரிங் வில்லேஜ்ல காட்டுக்குள்ளேயே கரகாலம் வாழக்கூடிய ஒருவராக செய்திகள் பத்திரிகைகள் ஊடாக மட்டுமே உலகத்தை பார்த்து கொண்டிருந்தவர் அந்த இருந்த போதிலும் அவருக்கு வந்து அந்த ஒரு அறம் இருந்தது, ஒரு அறம் சார்ந்த ஒரு பார்வை இருந்தது, மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்திருந்தது. அவருடைய கோர முகத்தை பார்த்தவர்கள் எல்லாருமே மக்களுக்கு விரோதமாக இருந்தவர்கள் தான், அவருடைய கோர முகத்தை பார்த்தவர்கள். அவருக்கு ஒரு கோர முகம் இருந்தது, அதுல யாருக்குமே மாற்று கருது. எங்கள் தலைவரிடம், எங்கள் தேசிய தலைவரிடம் ஒருத்தன் கேட்டாரல்ல, அந்த ஜெகத் கஷ்மர், உங்களோட கோபத்தை எப்ப பாக்குறது, உங்களை கோபப்படுத்தணும்டா, நான் என்ன செய்யணும், எப்ப நீங்கள் கோபப்படுவீங்கடா, என்ற இனத்தின் எதிரியாக இருந்து பாரு, என் கோபம் உனக்கு தெரியும், அதுதான் அறச்சீற்றம், அறத்தை அடிப்படையாக கொண்ட சீற்றம். இட் வாஸ் நாட் மைண்ட்லெஸ் வயலன்ஸ், இட் வாஸ் ஜஸ்டிஃபைட் வயலன்ஸ். வயலன்ஸ் ஆக்டட் ஆஸ் த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் அ பீப்புள் ஆஃப் தி ஆப்ரெஸ்ட் இன் சச் சிச்சுவேஷன்ஸ். சோ வீரப்பன் However, one might see him, he had a sense of justice. அவருக்கு வந்து ஒரு நீதி என்றா அறம் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படை புரிதல் இருந்தது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது. He was a God-fearing person. ஆனால் அஞ்சாமை, எதை கண்டும் அஞ்சக்கூடிய ஒருவராக அவர் இருந்ததில்லை. அவர் அந்த வனம் அவரின் அரணாக இருந்தது. ஏனென்றா அதுதான் அவர் பிறந்து வளர்ந்த ஒருவராக இருந்தார். அப்ப அவர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது வைத்திருந்த அதீத மரியாதையின் காரணமாக கொளத்தூர்மணி கூப்பிடுறார். கொளத்தூர்மணி என்ன போறார், போக கொளத்தூர்மணி என்ன எப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ கொடுக்கிறார் அவருக்குண்டா, நீங்கள் இவ்வளவு கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறீர்கள், எல்லாத்தையுமே அவர்கள் அமுல்படுத்துவார்கள் என்று நீங்க நினைக்க கூடாது அந்த மாதிரி சொல்லி அவரும் ஒரு விதமான ஒரு நெகோசியேஷன்ல இவரும் கொளத்தூர் மணி அண்ணனும் ஈடுபடுகிறார். அதற்கு பிறகு என்ன நடக்குதுண்டா, ஒரு மாதிரி இவர்கள் கதைச்சு அந்த சட்டத்தின் பெயரில் கைதாகின ஊர் மக்களை விடுதலை செய்யற அந்த ஒரு டிமாண்டை மட்டும் நீங்கள் உறுதியாயிருங்க, மற்றதுகளை கொஞ்சம் தளர்ந்த இடத்துல இருந்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஒன் பை ஒன் என்று சொல்லி, இது யூ மேட் அ லாட் ஆஃப் ப்ரோக்ரஸ், அந்த 10 டிமாண்டை முன்வைக்கிறதன் ஊடாக நீங்கள் உங்களுடைய அரசியலை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள், இது ஒரு வின் ஆடுங்கோ. அதுல ஒரு டிமாண்டான அந்த கைதிகள் அந்த விடுதலைக்காக மட்டுமே கொஞ்சம் உறுதியா நில்லுங்கன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்றார் கொளத்தூர் மணி. இந்த சூழல்ல என்ன நடக்குதுண்டா, அந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி கருணாநிதி அரசும் மற்ற கர்நாடக அரசும் ஒத்துக்கொண்டு அதுக்குரிய அந்த சட்ட நுணுக்கங்களோடு அவர்கள் விளையாட ஆரம்பித்திருந்த நேரம் முதல்ல ஒரு போலீஸ் அதிகாரி சுட்டு தள்ளப்பட்டார் என்று சொன்னமே சக்கீல் என்று சொல்லி அவற்ற தந்தையார் வந்து இது சட்டவிரோதம், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் இன்னொரு சட்ட இன்னொரு கேஸ போடுறார். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அது அவரும் கோர்ட்டை அணுகிறார். அதனால இது டிலே ஆகுது. உடனே வீரப்பனுக்கு கோபம் வருகிறது. அதுவரை ராஜ்குமார் மற்ற அந்த கடத்தப்பட்ட நால்வரோடு ஒழுங்காக பேசி கொண்டிருந்த வீரப்பன் இந்த கோபத்துல கோபத்தின் உச்சத்தை அடைகிறார். உச்சத்தை அடைச்சு அப்ப நான் நேர்மையா கேட்டா இவர்களிடமிருந்து பதில் வராது, அப்ப உங்களில் யாரையாவது ஒருத்தரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களான்னு கோபத்துல கதைக்கிறார். இவங்களுக்கு பயம் வந்துட்டு அதுலயுமே வந்து கைது செய்யப்பட்ட நாலு பேர்ல ஒருத்தன் வந்து மீதி மூன்று பேரும் ஏதோ ஒரு விதத்துல சொந்தக்காரரா இருக்கிறீனும் ராஜ்குமாருக்கு. அப்ப அதுல கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவர் வந்து என்ன செய்யறார், அவர் தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கிறார். அவர் அதுக்கு முதல்ல வீரப்பனை கொலை செய்ய ட்ரை பண்றார். உடனே அங்க இருந்த ஒரு ஒரு கத்தி ஒண்ட ஒளிச்சு வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்யறார், வீரப்பன் தூங்கும் போது அவர் குத்த போக வீரப்பன் எழும்பி அவனை பிடிச்சி அடிச்சு நொறுக்கி அவனை கட்டி வைக்க அவன் கட்ட உத்து விட்டு நைட்ல எஸ் ஆகுறான். எங்கே தூரத்துல ஒரு வெளிச்சத்தை கண்டா அதை நோக்கி போய் அப்படியே தப்பிச்சு போயிடுறான். இவன் தப்பிச்சு போன உடனே வீரப்பனுக்கு கோபம் கூடுது. அப்ப என்ன செய்யறான்னு தெரியாம இப்ப கொளத்தூர் மணி இதை ஹேண்டில் பண்ணுவாரான்னு தெரியாம மெயின் ஆள் ஒருத்தர் இறக்குறீன்னா நெடுமாறன் ஐயாவ இருக்கு. நெடுமாறன் ஐயா போன உடனே வீரப்பன் அவ்வளவு மரியாதையோட அவர கூட்டிட்டு வருகிறார். என்ன நெடுமாறன் ஐயா என்றா அவர் ஈழத்துக்கு எவ்வளவு செய்திருக்கிறார், அந்த மரியாதையோடைய அவர் அணுகிறார், அவர் சொல்றத கேட்கிறார். அப்ப அது அது ஒரு என்ன நீங்க அதை பார்க்கணும். நீங்க வீரப்பன் வந்து எங்களோட போராட்டத்தை எவ்வளவு ஃபாலோ பண்ணி இருக்கிறாருன்ற அதுல இருந்து தெரியுது. எங்களோட போராட்டம் எங்களோட விடுதலை புலிகள் இயக்கம் யாரையெல்லாம் ஹை ரிகார்டில் வைத்திருந்தார்களோ அவர்களை மட்டுமே தான் வீரப்பன் நம்பினார். ஏனென்றால் வீரப்பனுக்கு அந்த பேசிக் செக்யூரிட்டி செக் அதான் இருந்தது. இவர்கள் எங்களை ஏமாற்ற மாட்டார்கள், விடுதலை புலிகள் இயக்க ஒருவரை நம்புது என்றால் அவர்களை நானும் கண்மூடித்தனமாக நம்புவேன், நம்ப தயாராக இருக்கிறேன் என்றுதான் என்ற ஒரு செய்தியைத்தான் அந்த நேரம் வீரப்பன் கன்வே பண்ணிட்டு இருந்தார் இன்டிரக்டா. அப்ப நெடுமாறன் ஐயா போய் பேசி அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு ராஜ்குமார் விடுதலை செய்யப்படுகிறார். சரிதானே, அதுக்கு பின்னால இவர் காசும் வாங்கினார்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை பொய் எனக்கு தெரியாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. பட் நெடுமாறன் ஐயா வாஸ் தி ஒன் ஹூ கன்வின்ஸ்ட் வீரப்பன். அப்ப நெடுமாறன் ஐயா மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் வீரப்பனுக்கு இருந்தது. அப்ப அவர் சந்திச்ச போது அவர் வந்து உடனடியாக அதையெல்லாம் செய்கிறார். அதுக்கு பிறகு வீரப்பன் எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி புதுசாக ஒருத்தனை இருக்கிறாங்க விஜயகுமார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்டா, அவனும் ஊருக்கு நல்லதுகளை செய்ய வழிக்கிறான். இந்த முதல்ல செஞ்சவன் மாதிரியே இவனும் ஊருக்கு நல்லதுகளை செய்ய வழிக்கிட்ட போது அந்த காலப்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல முதுமையும் வருகிறது, வயசும் வயசாகி கொண்டு வருகிறது வீரப்பனுக்கு. அவட்ட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வலிக்கிறார் வீரப்பன். இந்த கட்ராக்டோ என்னமோ சொல்லுவோன்னே கிட்டத்தட்ட ஒரு 70% விஷனை இழந்துட்டார். சரிதானே, இப்ப அவர் காட்டுக்குள்ள இருக்கிறார், கண் பார்வையும் மங்கி கொண்டிருக்கிறது. இப்ப அவருக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்ப என்ன செய்யறாருண்டா, அவருக்கு தன்னை பிள்ளைகளை பார்க்க வேண்டும், தானும் ஒரு சாதாரண வாழ்வு வாழ வேண்டும், இனி சாக போறதுக்குள்ள நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம், குடும்பம் குட்டியோட வாழ்ந்துட்டு போவோம் என்ற ஒரு ஆசை ஆர்வம் அவருக்கு வருகிறது. அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, கொளத்தூர் மணி அண்ணைய கூப்பிடுறார். கொளத்தூர் மணி அண்ணைய வாங்கோ என்று சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கேட்கிறாரு, இப்படி இந்த கண் சிகிச்சை செய்யணும், யாரையாவது மருத்துவரை கொண்டு வர முடியுமாண்டா. அப்ப இவர் கொளத்தூர் மணி கொஞ்சம் சொல்றாரு, அண்ணன் வந்து என்ன சொல்றாருண்டா, அவர் எப்படி சொல்றாரு அந்த டாக்குமெண்ட்ரியில அவருக்கு வீரப்பனுக்கு தெரியலையா, வெகுளியா இருந்தாராம். அதாவது இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள செய்ய முடியாது, நீங்கள் வந்து நாட்டுக்கு வந்தா தான் செய்ய முடியும் என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாராம். அப்ப வீரப்பன் கேட்கிறாராம், ஈழத்துக்கு நான் போகணும், நீங்கள் ஏதாவது வழி செய்து தர முடியுமா என்று கேட்க, குளத்தூர் மணி என்ன, அதெல்லாம் கஷ்டம், இப்ப கோஸ்டல் ஏரியா எல்லாம் செக்கிங்ல இருக்கும் என்ற மாதிரி சொல்லிட்டு மலுப்பல சொல்லிட்டு வந்தார். கடைசி வரைக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இவர் இப்படி கேட்கிறார் என்ற விஷயம் போய் சேரல. இயக்கத்துக்கும் வீரப்படுக்கு கடைசி வரைக்கும் நேரடி தொடர்பு இருந்தது கிடையாது. அதுதான் பெரிய சோகம். அப்ப வீரப்பன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனிச்சு விடப்படுகிறார். இல்ல இப்ப எல்லாருமே பிரிஞ்சுட்டு எல்லாமே கேங் எல்லாருமே இதாகி உடைஞ்சு செத்து போய் இப்படி அப்படின்னு சொல்லி ஹி பிகம்ஸ் அ வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, ஒரு இதுல சொல்றார், நாங்கள் மக்களுக்காக நிற்கணும் என்று சொல்லிட்டு ஈழத்துல நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் 12 பேரோடு மட்டும்தான் தொடங்கினார், ஒரு பெரும்படையை கட்டமைச்சார். அப்போ வீரப்பனுக்குள்ள ஒரு மனதுக்குள்ள ஒரு அரசியல் புகுத்தப்பட்டவர், அரசியல் படுத்தப்பட்டார். அவர் வந்து தந்தங்களை கடத்த வலிக்கிட்டார், மரத்தை கட்ட கடத்த வலிக்கிட்டார், தன் மக்களின் அந்த என்ன சொல்றது வறுமையை கண்டு தனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தன் மக்களுக்கு ஒரு வாழ்வு இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும் போது அவர் அந்த வாழ்வுக்குள் தள்ளப்படுகிறார். இந்த சூழல் அவரை தள்ளுகிறது. அதற்கு பிறகு இந்த காவல்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் செய்து வந்த அந்த அட்டூழியங்களை பார்த்து அவர் கொதித்தழுகிறார். தன்னை ஊரை காக்குறதுக்காக அவருக்கு ஒரு கோபம் வருகிறது, ஒரு அரசீற்றம் வருகிறது. நீ யாரடா எந்த மக்களை போட்டு இப்படி நசுக்கிறதுக்கு, எந்த வகையிலையும் துவக்கி இருக்குது, நான் சுட்டாலும் அது சுடும், இந்த வாங்கி என் புலட்டை என்று சொல்லி சுட்டு தள்ளினார். அதுல ஒரு அரசீற்றம் இருந்தது. அவர் யாருக்குமே பயப்படாத சுதந்திர மனிதராக வாழ விரும்பினார். அப்ப அவருக்கு ஒரு காலப்பகுதிக்கு பிறகுதான் அவர் அரசியல்படுத்தப்படுகிறார். அது அவற்ற குற்றம் அல்ல, அவற்ற குற்றம் அல்ல, அவற்ற ஊரை நீ நிக்லெக்ட் பண்ணின, அவர் அவற்ற அந்த ஊர் மக்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை நீ கொடுத்து கொடுக்கவில்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, அடிப்படை உரிமைகளை கூட நீ கொடுக்கவில்லை, சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, அது ஒன்றுமே எல்லாமே மறுக்கப்பட்டது, பழங்குடி மக்களுக்கும் மறுக்கப்பட்டது. அவர்கள் தான் அவருக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் அங்க இருந்திடம். அப்ப அவர் ஒரு காலப்பகுதிக்கு பிறகு அவர் உணர்ந்து கொள்ற சில விஷயங்களை நான் வேதமாய் செஞ்சிருக்கலாம் என்று அவர் அரசியல்படுத்தப்படுகிறார். இப்ப அவருக்கு வயசாயிட்டு கண் பார்வையும் மங்கி கொண்டிருக்கு. இருந்த போதிலும் அவர் ஈழத்துக்கு வர வேண்டும், ஈழத்துக்கு போகணும், அங்க போனாக்கா என்னால இந்த விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும் என்ற ஒரு 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 மனநிலைக்குள்ள அவர் வாரார். தலைவரையும் பார்க்கிறார், தலைவரை பற்றிய செய்திகளை கேட்கிறார். சோ இயல்பாகவே அவர் அங்க போகணும் என்ற ஒரு ஆர்வம் கொள்ளிருந்து குளத்தூர் மணிகிட்ட கேட்கிறார். குளத்தூர் மணி மலுப்பலாக ஒரு பதில சொல்றார், இந்த விஜயகுமார் அந்த மோப்பம் பிடிக்கிற நாய் அந்த நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் புரிந்து கொண்டிருந்தது. Based on the past experiences of the various police officers who had dealt with the operations, அவன் ஒரு டிசிஷனுக்கு வரான். என்னென்னா, இந்திய அதிகார வர்க்கமானது இந்திய யூனிஃபார்ம் அடைஞ்சு கொண்டிருந்த இந்த போலீஸ்காரங்களால எவனாலையும் எத்தனை கொம்பாரி கொம்பன் வந்தாலும் எவனாலையும் வீரப்பனை அவண்ட நிலத்துல அவண்ட களத்துல பிடிக்கவே முடியாது. They have failed at it. 5000 பேர் கொண்ட படையால் அந்த ஒருத்தனை அவண்ட ஹாட்டுக்குள்ள அவனை பிடிக்க முடியாது, அவன் தான் அவண்ட ஹாட்டுல ராஜா, இவங்கள் எல்லாம் அங்க மயிறு மாதிரி என்ற ஒரு நிலை தான் இருந்தது. அதுவும் ஒத்துக்கொண்டுட்டாங்க இன்டிரெக்டா. சரி, இவங்கள் உண்மையான வீரர்களாக இருந்திருந்தால் அவண்ட காட்டுக்குள்ள போய் அவனை பிடிச்சிருந்தா இவங்கள் வீரர்கள். உங்கள்கிட்ட இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்து இவ்வளவு ஆயுதம் இருந்தது, மல்லரசு என்று பீத்தி கொண்டிருந்த அவன் டெரெயினுக்குள்ள போய் நீ அவனை பிடிச்சிருந்தா நீ வீரன். அந்த டெரெயின் உண்ட டெரெயினடா, இந்தியாவுக்குள்ளதானடா அவன் இருந்தா, உண்ட காடடா, உண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த காடடா, நாளால பிடிக்கவே முடியல. You were cowards, you couldn't catch him. அதனால நீங்க என்ன செஞ்சீங்க, ஊர் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தீங்க. அவன்ட காட்டுக்குள்ள அவனை பிடிக்க முடியாதுன்ற நிலை இருந்தது. எத்தனை அதிகாரிகள் மாறினீங்க, எவ்வளவு கற்றறிந்தீர்கள். இந்தியால இருக்கிற ஃபைனஸ்ட் காப்ஸ் வர everyone was there, everyone tried their luck, everyone failed. அப்ப அவனை பிடிக்க முடியாத ஒரு நிலையில இருந்தீங்கள். அப்ப என்ன செஞ்சீங்கள், அவரை வீரப்பனாரை நீங்கள் அவருடைய இடத்துல இருந்தால வெளியே கொண்டு வரணும் என்று முடிவெடுத்தீங்க. நாய்கள் மாதிரி மோப்ப முட்டீங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாருன்றுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே ஒளிஞ்சு முதுகுல உத்திர விளையாட்டுகள், துரோகிகளை மோப்ப பிடிக்கிற வேலையில தான் நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க. அந்த ஆளுக்கு காவல்துறையில துரோகிய பிடிக்க வேண்டிய தேவை இருக்கேல, என்றால் வீரன் வந்தான் நேர்ல வச்சான் போட்டு போனான். ஆனா உங்களுக்கு அந்த தேவை இருந்தது. அந்த காலப்பகுதியில் என்ன செய்யறாங்களா, ஒரு துரோகிய பிடிக்கிறாங்க. ஒரு வர்த்தகர் ஒருவர், வியாபாரம் செய்யக்கூடியவர், கர்நாடக தமிழ்நாட்டு எல்லையில் அவர்கிட்ட தான் பொருட்கள், அந்த சாப்பாடு சாமானிகள் எல்லாம் வீரப்பன் எடுக்கிறது. அப்ப அந்த ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அவன் வந்து என்ன செய்யறான், பயப்படுறான், தனக்கு பிரச்சனை ஆயிருமோன்ற பயத்துல போய் போலீஸ்கிட்ட சரணடைகிறான். போலீஸ் வந்து என்ன சொல்லுது, விஜயகுமார் சொல்றான், நீ போய் நடி, நீ போய் நீ வழக்கம் போல வீரப்பனை போய் இன்டராக்ட் பண்ணி கொண்டிரு என்று சொல்றான். சொல்லிட்டு இருக்கேக்கல ஒரு இன்ஃபர்மேஷன் வருகுது, வீரப்பன் இன்னும் ஆயுதங்கள் கொஞ்சம் வாங்க திட்டமிட்டு இருந்திருக்கிறார். அந்த ஆயுதம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கை மாறுது, இந்த ஏஜென்ட் ஊடாக கை மாறுது என்ற தகவல் விஜயகுமாருக்கு போகுது. விஜயகுமார் என்ன செய்யறான்டா, அவனுக்கு இப்ப குளத்தூர் மணிகள் எல்லாரும் போய் இன்டராக்ட் பண்ண ஊடாக, எல்லா இடத்துலயும் ஊடாக அவங்களுக்கு ஒரு ஜெனரல் ஐடியா வந்திருக்குது, இவருக்கு வந்து ஈழத்துக்கு போகணும், இவர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது பெரிய ஒரு மதிப்பு கொண்டவராக இருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் போயிருக்கு ஆளுக்கு, விஜயகுமாருக்கு. செய்திய கசிந்தது, இந்த செய்தி கசிய காரணமா இருந்தது குளத்தூர் மணியா இல்ல அந்த ட்ரேடர் என்று அந்த டாக்குமெண்ட்ரியில அடையாளப்படுகிற அந்த ஆபிசரா, அந்த வர்த்தகரான்னு தெரியல. ஆனா விஜயகுமார் தெரிஞ்சிருக்கு, இத சொன்னா இவரை பிடிக்க முடியும் என்று சொல்லி. அப்ப அந்த வெப்பன்ஸை சப்ளை பண்ண போன அந்த ஏஜென்ட் கிட்ட விஜயகுமார் என்ன ஏஜென்ட்டை பிடிச்சிட்டு சொல்றான், நீ கொண்டு போய் இந்த வெப்பன்ஸை ட்ராப் பண்ணு. ஆனா நீ ட்ராப் பண்ணும் போது சொல்லி, இந்த வெப்பன்ஸ் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஊடாக வந்த வெப்பன்ஸ் என்று சொல்லிட்டு, இதை கொடுத்தவர் என்ற பெயர் முகிலன் என்று சொல்லி, விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று வேற சொல்லு என்று சொல்லி இந்த விஜயகுமார் நாய் சொல்லி விடுகுது. எவ்வளவு கேவலமான ஒரு பிழைப்பு பாத்தீங்களா, இத ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியா அவங்க கையாண்டிருக்கிறாங்களா, புடுங்கியல். அதை வர பீத்தி கொண்டு இருந்தான் அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த முகிலன் என்ற கேரக்டர், இந்த நாடகம் ஆடினவன். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, வீரப்பனை போய் வீரப்பன் இந்த முகிலன் என்ற கேரக்டரை பற்றி சொன்ன உடனே இந்த முகிலன் என்ற கேரக்டரை சந்திக்க இதற்கு வீரப்பனுக்கு ஆர்வம் இருக்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்திட்ட இருந்து என்ன நேரடியா தொடர்பு கொள்றீனம். இப்ப இவங்க என்ன செய்யறான், விஜயகுமாரோட கோஷ்டி அவருக்கு ஆயுதம் சப்ளை பண்ற விளையாட்டு தொடங்குறாங்க, விடுதலை புலிகள் இயக்கம் என்று வேடமிட்டு கொண்டு. அப்ப போய் குடு கேட்கல, என்றும் இல்லாத ஒரு சந்தோஷம் வீரப்பனுக்குள்ள வருகுது. விடுதலை புலிகள் இயக்கத்திடம் இருந்து தனக்கு ஆயுதம் வருகுது என்றோடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை வருகுது. தான் நேசிக்கிற ஒரு இயக்கத்திடமிருந்து தனக்கு ஒரு விதமான ஆதரவு கரம் வருகிறது என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வருகிறது. ஆனா விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இது தெரியாது, இந்த எச்ச பொறுக்கியல் எப்படி வேலை செய்யறாங்களேன்னு. இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற எச்ச பொறுக்கியல் எப்படி வேலை செய்யறாங்களேன்னு வேறு. இப்படித்தான் காலகாலமாக விடுதலை புலிகள் இயக்கம் செய்ததாக நிறைய விஷயங்களை அவங்க இயக்கத்திட்ட தலையில ஆற்றாங்கள் எல்லாம் எல்லாம் இவங்க செய்கிற விளையாட்டுக்கள், எல்லாம் இவங்க செய்கிற விளையாட்டுக்கள். தென்னிலங்கையில இத்தகைய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. சரத் பொன்சேகாவே சொல்லி இருக்கிறான், சிங்கள இராணுவத்தின் தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவே ஒரு கட்டத்துல சொல்லியிருக்கான், தென்னிலங்கையில ஸ்ரீலங்காவில சவுத் ஆஃப் ஸ்ரீலங்காவில நடந்த நிறைய அந்த பம் பிளாஸ்டுகள், பஸ்களுக்கு நடந்த பம் பிளாஸ்டுகள் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸால நடத்தப்பட்டது, விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு கெட்ட பெயரை கொண்டு வர்றதுக்கு, அவ பெயரை கொண்டு வருவதற்கு
அது இயக்கம் செய்ததென்று இவர்கள் சொன்னாலும் இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். அண்ட் அவனே ஒரு டைம் ஒரு பார்லிமெண்ட் செஷன்ல உணர்றான். சோ இவங்க என்ன செய்யறாங்க, விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஒரு பேட் ரெபுடேஷனை கொடுக்கறதுக்காக இவங்க நிறைய வேலைகளை இவங்க செய்திருக்கிறாங்க. ரைவல் கேங்ஸ் ஊடாக நிறைய படுகொலை எல்லாம் செய்துட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலையில ஆட்டுறது, சிங்கள இராணுவம் செய்திருக்கிறது, எஸ்டிஎஃப் செய்திருக்கிறது, ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் சொல்லி ஸ்ரீலங்காலையும் ஒன்று இருந்தது. அந்த எஸ்டிஎஃப் நிறைய வேலை செஞ்சிருக்கிறது, தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துறதுக்குரிய விளையாட்டுகளை எல்லாம் அவங்களை இப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை செய்யறாங்க, வீரப்பனை நம்ப வைக்கிறாங்க விடுதலை புலிகள் இயக்கத்திடமிருந்து ஆயுதம் பெறுகிறது என்று. அதற்கு பிறகு வீரப்பன் அங்கு கேட்கிறார், நான் ஈழத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி கேட்க இவங்க சொல்றாங்க அதற்கு ஆயத்தப்படுத்த முடியும் என்று சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸை செட் பண்றோம், இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில நீங்க வாங்க, உங்களை ஈழத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாங்க செய்யறோம் என்று சொல்லி அவருக்கு அப்ப கண் பார்வை மங்கி கொண்டிருந்ததா 70% ஹி வாஸ் பிளைண்ட். அப்ப அவரை வந்து அவரையும் ஒரு மூன்று அவருடைய தோழர்களையும் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள கேமரா பொருத்தப்பட்டிருக்குது, இவங்க தூரத்துல இருக்கிறாங்க, தே குட் சி ஹூ இஸ் ஹூ அண்ட் ஆல் இன் த ஆம்புலன்ஸ். இவங்க சொல்லி இருக்கிறாங்க சைரனை போட்டுட்டு சைரன்ல ஒரு ரிவால்விங் லைட் கூட்டப்பட்டிருந்தது, இஃப் தே ஆர்ம்ட் சுவிச் ஆன் த ரிவால்விங் லைட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கொடுக்கப்பட்டது. ரிவால்விங் லைட் அவர் ஆன் பண்ணிட்டு அந்த வீரப்பன் எல்லாம் ஆர்ம்டா தந்திருந்தவர் இந்த ஆம்புலன்ஸ் வருகிறது. இது இவங்க சொல்ற செய்திய டாக்குமெண்ட்ரியில சொல், ஆம்புலன்ஸ் வருகிறது, ஒரு லாரி அனுப்பாடுறாங்க, இந்த ஆம்புலன்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு ஒயிட் லைட் லைட் ஃபுல் பிரைட்னஸ்ல அந்த லைட்டை சுவிட்ச் ஆன் பண்றாங்க, தூரத்துல இருந்து ஷூட் பண்றாங்க. லைட்டை சுவிட்ச் ஆன் பண்றது எதுக்கு, 70% கண் பார்வை தெரியாதவருக்கு, இருக்கிற 30% ஹி வாஸ் டோட்டலி பிளைண்ட் அட் தட் டைம். அப்ப எப்படி இருக்கு தெரியுமா, ஒருத்தனை நீ அவன் டெரெயின்ல இருந்து வெளியேற்றிட்ட வீரப்பனார, அவரோட காட்டுல இருந்து அவரை வெளியேற்றிட்ட ஒரு மூன்று நாலு பேர் தான், நீ அவ்வளவு பெரும் படை, மூன்று நாலு பேர் தான் அவர் வீரப்பனாரோடு இருந்தது, நீ அவ்வளவு பெரும் படை சரியா, அந்த ஆளுக்கு கண்ணும் தெரியல சரியா, கண்ணை கட்டி விட்டது போல கண் கட்டப்பட்டிருக்குது, கிட்டத்தட்ட அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள காலும் கட்டப்பட்ட நிலையில தான் ஆள் இருக்கிற சரியா, ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நீ கொடுக்கிற, அவரை நம்ப வைக்கிற, ஏமாற்றுகிறாய், துரோகத்தை செய்கிறாய், துரோகம் செய்ய ஒருவனை பயன்படுத்துகிறாய், விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயரை சொல்லி, விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயரை சொல்லி தான் அவரை அவர் காட்டில் இருந்து உன்னால் வெளியேற்றக்கூடியதாக இருந்தது, உன் வீரத்தை பயன்படுத்தி உன்னால் வெளியேற்றக்கூடியதாக இல்லை, அங்க கூட அவர் நம்பியது விடுதலை புலிகள் இயக்கத்தை மட்டும்தான், அந்த அந்த பெயரை தாண்டா நீ பயன்படுத்தின, நீ அவரை வீழ்த்தவே இல்லை, உன்னை நரித்தனம் தான் அங்கு வெளிப்பட்டு நின்றது. அப்படிப்பட்டவரை அந்த ஆம்புலன்ஸுகளை முடக்கி கண் தெரியாத ஒரு நிலையில அவரை சுட்டு தள்ளிட்டு, பெரிய புடுங்கியல் நீங்கள், பெரிய வீர புலத்தியல் நீங்கள், ஆனா சுட்டி தள்ளிட்டு அவரை பரேட் பண்றாங்க, அவர்கிட்ட உடலை கொண்டு போய் அவர்களின் உடல்களை வைக்க ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாக்குறீன, ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாக்குறீங்க, நிறைய பேர் சொன்னவே அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம், பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டிருக்கிறாங்க, இப்படி அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வருகிறது. அப்புறம் அவங்களுக்கு மெடல் கொடுத்தாங்க, லேண்ட் கொடுத்தாங்க, வீடுகள் கொடுத்தாங்க, எல்லாம் வழக்கமான நீதிகள் எல்லாம் அரங்கேறினர். ஆனா வரலாற்றுல விஜயகுமாரண்ட பேர் நிக்க போகுதா, முகிலன் என்று வேடமிட்ட அந்த நாயின் பேர் நான் சொல்லல, ஏன்னா அந்த நாயின் பேர் நிக்காது, இந்த டாக்குமெண்ட்ரியில பல்லிழிச்சு கொண்டு நிக்குதுகள், ஆனா அதுகள் கொடுக்கிற கமெண்ட்ரி எங்கள் மனதில் அவர்களின் முகத்தை பதிக்கவில்லை, வீரப்பனாரின் முகத்தை பதிக்கிறது, வீரப்பனாரின் முகத்தை பதிக்கிறது, அங்கேயும் அவர்கள் தோற்றுத்தான் நிற்கிறார்கள். நீங்க என்ன வேணுமென்றாலும் புராண இதிகாச கதைகளை கட்டுங்கடா, நீங்க என்ன வேணுமென்றாலும் வீரப்பன் யாரை தந்தத்தை பிடிச்ச மரக்கட்டைகளை விட்டான் என்று சொல்லுங்கடா, அட் தி எண்ட் ஆஃப் த டே, அட் தி எண்ட் ஆஃப் த டே ராமாயணத்துல அப்படி நீங்க ராமனை கட்டினாலும் நாங்கள் போற்றுதலுக்குரிய வீரனாக போற்றப் போவது என்று வேறு ராவணனைத்தான். நீங்கள் என்னதான் துட்டுகாமினிய போற்றினாலும் இறுதி வரைக்கு நிலைக்கப் போறது எல்லாரின் பேர்தான். நீங்கள் என்னதான் ராஜபக்ச தூக்கி பிடிச்சாலும் கடைசி வரைக்கும் தமிழ் உலகம், இந்த உலகம் வரலாறு போற்ற போறது மேதகுவே பிரபாகரன், தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன், ஈழத்தின் தலைவர் மேதகுவே பிரபாகரன், உலகத் தமிழர்களின் தலைவர் மேதகுவே பிரபாகரன் என்றுதான் எல்லாருமே சொல்லுவீனமே தவிர, கடைசி வரைக்கும் வரலாற்று உங்களுடைய நீங்கள் போற்றக்கூடிய அந்த ஆரிய கூட்டத்தின் பெயரோ அதன் தலைவர்களின் பெயரோ நிலைத்து நிற்கவே போறதில்லை. வீரப்பனார கொன்று குவித்து விட்டீர்கள், அவரை படுகொலை செய்து விட்டீர்கள். எத்தனையோ வருடங்கள், கிட்டத்தட்ட 5000 ஆபீசர் சேர்ந்து ஒருவனை வேட்டையாட 220 குரோஸ் அந்த காலத்துல செலவிட்டு இருக்கிறீங்க, 220 குரோஸ். வீரப்பன் பிடிக்கிறதுக்கு இவர்கள் செலவு செய்தது 220 குரோஸ். வீரப்பனால் கடத்தப்பட்டதாக இவர்கள் சொல்லும் அந்த சந்தனக்கட்டைகள் இருக்குதானே, அதன் டோட்டல் மதிப்பு 100 குரோஸ். சரி, அது இவங்களோட எக்ஸாஜரேட்டட் ஃபிகராகவும் இருக்கலாம். ஸோ 120 குரோஸ் உங்களுக்கு தான்டா லாஸ். அவளத்துக்கு வன்மம், 5000 ஆபீசர்ஸ், எத்தனையோ பேர், 100-200 ஆபீசர்ஸ் செத்து அடைஞ்சாங்க. சரியா, 220 குரோஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வீரப்பனை சுட்டு தள்ளுறதுக்கு, வீரப்பனை பிடிக்கிறதுக்கு. ஆனா நீங்கள் சந்தன கடத்தல நடத்தி தடுத்து நிறுத்தினீங்களா? அதுக்கு பிறகு சந்தன கடத்தல சந்தனக்கட்டக்கடத்துல தடுத்து நிறுத்தினீங்களா? இல்ல, 2016 இருந்து 2020க்கு உட்பட்ட காலத்துல 19,049 டன்ஸ் ரவுண்ட் ஃபிகரா 19,000 வைங்களேன், 19,000 டன்ஸ் ஆஃப் சாண்டல்வுட் வாஸ் ஸ்மகிள்ட். ஒரு டன் வந்து கிட்டத்தட்ட பிளாக் மார்க்கெட்ல 30-40 லட்சத்துக்கு போகுது. இதுல 53% சந்தன கட்டைகள் எந்த நாட்டுக்கு கடத்தப்படுகிறது என்றால் சீனாவுக்கு கடத்தப்படுகிறது. இதை செய்யக்கூடிய அந்த கடத்தல்காரர்கள் பேர் பாட்ஷா மாலிக், விஜய் பூஜாரி, ஹர்ஷ்வர்தன் ஹெக்டே போன்ற பெயர்களோடு சுத்தக்கூடியவர்கள் தான் இன்று சந்தனக்கட்ட கடத்தல்காரர்களாக அறியப்படுகிறார். அதுல நிறைய பேர் டெல்லியில இருந்துதான் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எஸ் ஆந்திரா இந்தந்த பகுதிகளில் இருந்துதான் கடத்தினாலும் நிறைய பேர் இந்த மெயின் பாசஸ் எங்க இருந்து ஒர்க் பண்றாங்கன்னா டெல்லியில இருந்து. ஹெக்டேஸ், பூஜாரிஸ் இவங்கள் தான் இப்ப கடத்தல்காரர்கள் பெயர்களை பாருங்க. சோ சந்தனக்கட்ட கடத்தல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. யானை தந்தத்தின் கடத்தல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம்தான் திமுக பிரமுகர்களே கைது செய்யப்பட்டார்கள் யானையை கொண்டு தந்தத்தை கடத்தின குற்றத்துக்காக. இந்த மாசமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சந்தனக்கட்ட கடத்தல நிறைய பேர் இந்த மாசம், as we speak now. சோ நீங்கள் அந்த ட்ரேட உங்களால தடுக்க முடியல. அப்ப நீங்கள் ஒரு பிலிம் சி ஒரு பொய் என்ன சொல்றது மிகப்படுத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு காட்டினீங்க. உங்களுக்கு பிரச்சனை வீரப்பன் உங்களோட அதிகாரத்தை கேள்வி கேட்டதுதான். உங்களுக்கு பிரச்சனை வீரப்பன் அந்த மண்ணின் மைந்தனாக இருந்ததுதான். உங்களுக்கு பிரச்சனை வீரப்பன் பழங்குடி மக்கள் அங்கு வாழ்ந்த அவரது ஊர் மக்களின் பிரதிநிதியாக இருந்ததுதான். உங்களுக்கு பிரச்சனை உங்களோட மொனோபலி ஆஃப் வயலன்ஸ வீரப்பன் தட்டி கேட்டதுதான், கேள்வி எழுப்பினதுதான். அவன் வீரப்பன் வீரனாக இருந்ததுதான் உங்களுக்கு அவனோடு இருந்த பிரச்சனையை தவிர, அதோடு சேர்த்து நீங்கள் ஆட்டையை போட துடித்த உங்களின் பிசினஸ், உங்களின் ஸ்மக்லிங் பிசினஸ், உங்களின் ஸ்மக்லிங் ட்ரேட் அது பாதிக்கப்படைய கூடாது என்பதற்காக நீங்கள் ஆடிய வேட்டை தான் அந்த வேட்டை, வீரப்பனை வேட்டையாடியது. அது அதனால்தான், வேற ஒரு காரணமும் இல்லை. நீங்க யானைக்கு கவலைப்பட்ட கூட்டமாடா, நீங்கள் மாட்டு மூத்திர குடிக்கியலா, திராவிட சொம்பியலா, நீங்கெல்லாம் யானைகளுக்கு கவலைப்படுற கூட்டமாடா. அப்படி என்ன சத்குரு கட்டி வச்சிருக்கிறானே ஆசிரமம், எத்தனை யானைகளை கொன்று அதுல போய் சிவராத்திரியில ஆட்டம் போடுவீங்களாடா, மானங்கட்ட ஈத்தனைகளா? நீங்க எல்லாம் யானைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களோ? அதுக்கு பிறகு அந்த அதிகாரி ஸ்ரீனிவாசன் தலையை வெட்டி விட்டார். அடேங்க என்ன மானங்கட்ட நாயல். என்றுமே வீரப்பண்ட கதை வரலாறு என்றுமே பேசப்படும். அவன் என்றுமே மக்களுக்கு ஒரு நாயகனாக ஒரு ஹீரோவாக என்றுமே வீரப்பண்ணான் இருக்க போகிறான். எத்தனை விஜயகுமார்ஸ், எத்தனை பாட்சா மாலிக்ஸ், எத்தனை சங்கர் மகாதேவ் பிதாரிஸ், எத்தனை கோபாலகிருஷ்ணன்ஸ், எத்தனை ஸ்ரீனிவாஸ், எத்தனை கர்நாடக தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ், இந்திய கவர்மெண்ட் வந்தாலும் ஹிஸ்டரியில நிக்க போறது வீரப்பண்ட பேர் மட்டும்தான். பவியண்ணா, கண்ணமாக்கா, சுரேஷ் அண்ணா, சுரேஷ் தோழர், எதுவும் எனி தாட்ஸ் ரிகார்டிங் வீரப்பன்?
சிறப்பு படு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான். அந்த ஒண்ணு வந்து வாத்தாச்சி கேஸ், நான் அது மேல பின் பண்ணிருக்கேன். அதுவும் வீரப்பன் சந்தன கிடத்தல் அப்படின்றதுக்காக நடந்த 18 விமனை வந்து கேங் ராப், அது ஒண்ணு. அடுத்தது வந்து அன்புராஜன் ஒருத்தர், அவர் தான் கடைசியா வீரப்பனோட கேங்ல சேர்ந்தவர். அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, கடைசி அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் வீரப்பன் வந்து சந்தன கடத்தல்லையோ அல்ல தன்ன கடத்தலையோ ஈடுபட்டது இல்லை, அவர் போலீஸ்ட இருந்து தப்பிக்கிறதுலதான் நிறைய அவர் நிறைய அதை பத்தி பேசியிருப்பாரு. அவர் கடைசியா என்ன முடிப்பாருன்னா, வீரப்பன் இருந்த வரைக்கும் அந்த காடு காடா இருந்தது, இன்னைக்கு அது வந்து ஃபுல்லும் பிளாட் எல்லாம் போட்டு அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. அவரு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அன்புராஜ். அவரோட இன்டர்வியூவும் பார்க்கலாம். இது ரெண்டும் தான் அதுல மிஸ்ஸிங்.
அவரும் இந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் இன்னொரு செய்தி சொன்னவர், நன்றி நீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு. வீரப்பனோடு இருந்த அந்த கேங் இருக்குதானே, அது எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அதுல இருந்தார்கள் என்ற ஒரு தகவலை அடிக்கோடிட்டு அவர் சொன்னார். வீரப்பன்ன்ற அந்த அந்த ஊர் மக்களோடு அவர் நடந்து கொண்ட விதம் என்பது, இன்று வந்து வீரப்பனை வந்து ஒரு சாதியின் குறியீடு அடையாளப்படுத்துறதுக்கு ஆள் ஆளுக்கு வர்றாங்க. ஆனா உண்மையிலேயே வீரப்பனின் அந்த படையில இருந்த இவர் உட்பட இவர் சொல்லும் அந்த செய்தியின் ஊடாக நாங்கள் அறியக்கூடியது, எல்லா சாதியினரும் வந்து சேர்ந்திருந்தார்கள், அங்கு ஒற்றுமையாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர் அதுல சொல்லி இருந்திருக்கிறார். அதையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். நன்றி சுரேஷ் தோழ, நீங்க சொல்லி ஞாபகப்படுத்து.
நீங்களும்
சரி ஓகே. அப்ப இதோடு இத முடிவுக்கு கொண்டு வருவோம். வீரப்பண்ட வரலாறு என்று சொல்லும் போதே அது எப்பயுமே ஒரு மிஸ்ட்ரியோடயே இருந்திருக்கு. ஆனா வி ஆல் நோ ஹூ சைட் வி ஆர் ஆன் அண்ட் அது எனக்கு இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி, அந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை நீங்களும் தவறாம பாருங்க. எஸ் அது கவர்மெண்ட்டுக்கோ கொஞ்சம் ஸ்லாண்டடா தான் இருக்கும், பட் ஐ ஹாவ் ஃபேத் இன் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். எங்கட மக்களுக்கு அந்த பக்குவம் இருக்கிறது, அந்த அறம் சார்ந்த பார்வை இருக்கிறது. அதனால் அவன் எதிரி என்ன படைப்பு படைச்சாலும் அதை பகுத்தறியக்கூடிய புத்தி எங்கட சனத்துக்கு இருக்கும். அப்ப நீங்க பாருங்க இந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்க. அந்த டாக்குமெண்ட்ரியை பற்றிய ரிவ்யூஸ்ல வீரப்பனை போற்றி எழுதுங்க. இப்ப கூகுள் ரிவ்யூஸ்ல எல்லாம் போய் வீரப்பனை போற்றி எழுதுங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஊடாக நீங்கள் வீரப்பனுண்ட அதை வீரப்பனை ஹியூமனைஸ் பண்ணினதுன்னு எழுதுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்டா, ஹிந்து அதை ரிவ்யூ பண்ணி இருக்குது. கிட்டத்தட்ட டெவில் வர்ஷிப்புக்கு கிட்ட அந்த டாக்குமெண்ட்ரி போகுது என்ற மாதிரி ஹிந்துல ரிவ்யூ எழுதி இருக்கிறான். அவனுக்கு அது பொறுக்குது இல்ல. இப்ப பாப்பனிய ஊடகங்கள் என்ன செய்யுதுண்டா, இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் கூட வீரப்பனுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு 10% வீரப்பன் பக்கம் இருக்கிற நியாயத்தை தொட்டு பேசுதுதானே, அதனால அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. அந்த தடுமாற்றம் நல்லதுதான். சோ அதுக்கு மேல அவங்க எப்படி இந்த நெய்ய ஊத்துருவாங்க, மேல கொஞ்சத்தை எண்ணெய் ஊத்தி விடுவோம். உங்களுக்கு முடிஞ்சா என்னமெண்ட்ரி மேக் ஷுர் கூகுள் ரிவ்யூஸ்ல போய் போட்டுருங்க. அதையும் குறிப்பா வீரப்பனை போற்றி போடுங்கள், என்ற அளவு போற்றி போடுங்கள். இப்ப தோழர் சுரேஷ்
சொன்னது போல இந்த வச்சாத்தி கேஸ் அதுல அதை பற்றிய தகவல்களை போடுங்க. குறிப்பா இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்த அந்த அட்டூழியங்களை பற்றி போடுங்க. ஏன் இந்திய அமைதி காக்கும்படி செய்த அட்டூழியங்களை பற்றியும் போடுங்க. இவங்க இந்த டெல்லி அதிகார வர்க்கம் எப்படி எல்லாம் கேடுகட்டத்தனமா இயங்குது என்றதை பற்றி எல்லாம் எழுதுங்க. ஏன்னா அது ஆப்வியஸ்லி இந்த டாக்குமெண்ட்ரி தமிழர் அல்லாதோர் நிறைய பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிறபடியினால. அப்ப அதுல கொஞ்சம் பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாசிக்க வேற கூடியவர்கள் ரிவ்யூஸ்ல இருந்து வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். தட்ஸ் இட். ஹோப்ஃபுல்லி இன்னொரு நல்ல செக்மெண்ட்ல சந்திப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.